కథనాదార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభం. గురు పరంపరా యో నిత్యమక్షుధ పదాంబుజయుగ్మరుగ్మ వ్యామోహత సతితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవదోస్య దయైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రబధ్యే. మాతా పితా యువతయస్తనయా విభూదిః సర్వం యథేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య న కులపతేర్వగుళాభిరామం శ్రీమత్ సదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా. భూతం శరశ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తి సారకులశేఖర యోగివాహన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుసమునిం ప్రణతోస్మి నిత్యం. నామ సంకీర్తనం యస్య సర్వ పాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ శమనః తం నమామి హరిం పరం వసుదేవ సుతం దేవం కంస చాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం.
పూమన్నుమాదు పొరుందియ మార్బన్ புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி విఠోభా సారీకా దేవనాహి తుకారాం సారీక సద్గురు నాహి. జై భోలో సద్గురునాత్మహారాజ్ కీ జై. సద్విద్ధి ప్రణిపాతేన పరిప్రశ్నేన సేవయ ఉపదేక్ష్యంతి తేన్యానం జ్ఞానినః తత్వదర్శినః. రంబళహా భగవాన్ భగవద్గీతయిలే అర్జునన్ కిట్టే చొల్రా. ఇతనికి భగవాన్ నేరడియా అర్జునడత్ర పేసిందిరుకా. பெரிய தத்துவங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, கர்மயோகம்னா என்ன, ஞானயோகம்னா என்ன, ராஜவித்யா குஹ்ய யோகம்னா என்ன, எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். சொல்லும்பொழுது பகவான் சொல்றான், அர்ஜுனா நீ ஞானத்தை அடையணும்பா. இந்த ஞானத்தை அடையணும் அப்படின்னா ஒரு சத்குருவை நீ பிடிக்கணும். கதோபனிஷத்துல அம்பழகா காண கிடைக்கிறது, உத்திஷ்டத ஜாகிரத பிராப்ய வராநிபூதத. எழுந்துக்கோங்கோ, விழிச்சுக்கோங்கோ, உத்தமமான ஒரு சத்குருவை பிடிச்சுக்கோங்கோ. உத்திஷ்டத ஜாகிரத பிராப்ய வராநிபூதத. அத்ராச்சரியம் குரு பகவான் சொல்றான், ஒரு குருவை பிடிச்சுக்கோப்பா. சத்வித்தி பிரணிபாதேன, பரிப்ரஸ்னேன சேவையா, அவளுக்கு கைங்கரியம் பண்ணு. எந்த விதத்திலே குரு எப்படி ஆஜ்ஞ பண்றாரோ அதுபோல ஒரு கைங்கரியம் பண்ணு. அந்த கைங்கரியம் பண்ணும்போது அழகா அவகிட்ட அப்படியே ஞானத்தை பத்தி கேளு. கேட்கும் பொழுது உனக்கு அந்த ஞான விஷயத்தை உன் பக்குவத்துக்கு தகுந்தா போல ஆச்சாரியன் போதிப்பார். ஞானம் முன்னே ஒண்ணுதான், எல்லாத்தையும் உள்ளபடி அறியறது ஞானம். இது இது என்னென்ன தன்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம். இந்த ஞானம் அவாவா ஒரு புத்தியில இருக்கா இல்லையா, அந்த புத்திக்கு தகுந்தா போல சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவளுக்கு அது புரியும், இல்லாட்டி புரியாது. இந்த குருமார்கள் என்ன பண்றா அப்படின்னா, யார் எந்த ஸ்திதியில இருக்காளோ அந்த ஸ்திதிக்கு தகுந்தா போலே ஞானத்தை கொடுக்கல. அதான் அழகு, ரொம்ப விசேஷம். அதுதான் சத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம். ஞானினக சத்வ தர்ஷினக, இந்த ஞானத்தை உணர்ந்து அனுபவிச்சு அதிலேயே லயப்பட்டு கிடக்கிற அந்த மகாத்மாக்கள் உனக்கு அந்த ஞானத்தை வழங்குவார்கள். குரு ஞானத்தை கொடுக்கிறாருன்னு என்ன தெரியுமா பண்றார், நமக்கு உள்ள இருக்கிற அஜ்ஞானத்தை நாசம் பண்றார். நம்ம எல்லாருமே ஞான தங்கம் தான், உள்ள ஞானம் இருக்கு, மேல அஜ்ஞானம் அப்படி கவர் பண்ணி வச்சிருக்கு. நம்ம எங்கேயாவது பூமியை உட்காந்துருப்போம், நம்ம உட்காந்துருக்க இடத்துலயே பார்த்தா கீழே தானே புதையல் இருக்கலாம், இல்லாட்டி நல்ல ஜலம் நீரோட்டம் இருக்கலாம், கிணறு வெட்டலாம். ஆனா நமக்கு தெரியறது இல்ல, மேல மண்ணு மூடி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நமக்குள்ள ஞானம் இருக்கிறது அப்படியே மூடி இருக்கான். இந்த மூடி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, ஞானம் தானா பிரகாசிக்கும். இருட்டா இருக்கு, இருட்டுன்னா என்ன, வெளிச்சத்தினுடைய ஆப்சன்ஸ், அங்க வெளிச்சம் இல்லை அதனால இருட்டு. வெளிச்சம் வந்து சொன்னா அங்க இருட்டு கிடையாது. நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு, ஆனா மேல மூடி போட்டு வச்சிருக்கோம். குடத்தில் இட்ட விளக்குன்னு சொல்லுவா இல்லையா, குடத்துக்குள்ள ஒரு விளக்கு வச்சு மூடி வச்சுட்டோம்னா விளக்கு எரிஞ்சாலும் நமக்கு தெரியாது. அத குன்றின் மேல் இட்ட விளக்கு அப்படின்வா, இந்த குன்றின் மேல அந்த விளக்கு கொண்டு வச்சுட்டோம்னா எல்லா பக்கமும் பிரகாசிக்கும். குரு அழகா அவரவருக்கு தகுந்தா போலே இந்த ஞான ரகசியத்தை போதிக்கிறார். அதான் அழகு. ஆனா எல்லாருக்கும் கொடுக்கிறார், இந்த ஞானத்தை ஒருத்தருக்கு அதிகமா கொடுக்கிறார், ஒருத்தருக்கு குறைவா கொடுக்கிறார்னு கிடையாது. சில பேர் அதிகமா வாங்கிக்கிறார், சில பேர் குறைவா வாங்கிக்கிறார், அவ்வளவுதான். வாங்கிறது அவாவ கைட்டு தான் இருக்கு. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆண்டாள் சொல்றார். குருடைய ஞானம் எல்லாம் அப்படியே பால் சுரக்கக்கூடிய நல்ல பெரும் பசுக்கள். இவர்களிடத்திலேருந்து என்ன வாங்கணுமோ அதை வாங்கிக்கணும். ஒரு சமயத்துல காஞ்சி மகாபிரிவா பரமாச்சாரியார் அவர் சேவிக்கிறது பல பேர் வந்தார். அப்ப ஒரு தேசபக்தர் அவரும் போய் பக்கத்துல அவர் சொன்னா உட்காருணி அப்படின்ட்டார். பக்கத்துல எல்லாரும் வரா, ஒவ்வொருத்தரும் ஆச்சாரிட்ட கை கூப்பிண்டு குழந்தை நல்லா படிக்கணும், கல்யாணம் ஆகணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், டிரான்ஸ்பர் வாங்கணும், எல்லாம் கேட்டு வர எல்லாரும் பேசி கேட்டு முடிச்சா குரு ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சுட்டு சொன்னார். யாராவது ஒருத்தர் ஞானத்தை வேணும் கேட்கறானா பாத்தியா, யாராவது ஒருத்தர் பகவான் வேணும் கேட்கறானா பாத்தியா, எல்லாம் லிஸ்ட் போட்டு கேட்கிறா. யாராவது ஒரு ஆள் எனக்கு பகவத் தர்சனம் வேணும், பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும், ஒரு ஆள் கேட்கறதா பாத்தியா, எல்லாம் என்ன. நான் இந்த ஒருத்தர் வந்து வேலை வேணும் கேட்கிறேன், நான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பரமாச்சாரியா, நான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சா வச்சுட்டு இருக்கேன். ஜனங்களுக்கு புரியறது இல்லையா, பக்தி ஞான வைராக்கியம் வந்து கொடுத்தனா மற்ற விஷயங்கள் தானா நடக்கும், அதானே வேணும். அதுக்கு அது வந்து கொடுத்தனா இதெல்லாம் கிடைச்சிடும் இல்லையா. பேங்க்ல அமௌண்ட் இருந்தா ஏடிஎம் கார்டை போட்டு எடுத்துட்டே இருக்க வேண்டியதுதானே. பக்தி ஞான வைராக்கியம் வந்துடுத்துனா போதும், அதை கேட்கணும், அதை அடையணும், அதுதான் உத்தமம். ஆனா நமக்கு அதுல ஒரு ருச்சி இல்லையா, அதுல மட்டும் ருச்சி இல்லை, நாக்குக்கு வேண்டிய ருச்சி நன்னா தெரியறது, சரீரத்துக்கு என்னென்ன விஷயங்கள் எப்படி வேணும் நமக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, காதுக்கு நல்ல பாட்டு கேட்கறது, நிறைய விஷயங்கள் பார்க்கணும், ஒவ்வொரு இந்திரியங்களும் இது இப்படித்தான் வேணும் அப்படின்னு கேட்கறது, நல்ல வெயில் அடிச்சா நல்ல ஃபேன் காத்து வேணும், ஏசி வேணும் அப்படி கேட்கறது, குளிர் வந்துடுச்சுன்னா உடம்பு தானாகவே ஒரு ஸ்வெட்டரை போட்டுக்கிறது, ஒரு போர்வை எடுத்து போத்திக்கிறது, அதுக்கு என்ன சுகம்னு தெரிஞ்சு விடுறது. ஆத்மாவுக்கான சுகம் பக்தி ஞான வைராக்கியம், அது தெரிய மாட்டேங்கிறதா, அது தெரிய மாட்டேங்கிறது, அது புரிய மாட்டேங்கிறதா, அதை கேட்க மாட்டேங்கிறோமா. குரு என்ன பண்றார் அப்படின்னா, அந்த பக்தி ஞான வைராக்கியத்தை நாம் கேட்கும்படியா பண்றார், அந்த தாபத்தை தூண்டார், தாபத்தை தூண்டார். தூண்டுகோல் சொல்லுவோம் இல்லையா, இந்த விளக்க நல்லா தூண்டி விடுறதுக்கு, எரிய விடுறதுக்கு, இந்த குரு அதை பண்றார். அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன். அந்த குருவுடைய பார்வை எப்படி அப்படின்னா, கண்ணாலேயே கிருப பண்றாள். பல சந்தர்ப்பங்கள்ல பலர் போய் குருவை ஆசிரியிக்கிறது இல்லை, ஆனா குருமார்கள் இப்படி பல இடங்கள் பல ஊர்கள் எல்லாம் போறா இல்லையா, போகிற வழியிலேயே கிருப பண்ணிட்டு போயிடுறாளாம் ஒரு பார்வையினாலே. இல்லாட்டி யாராவது இந்த மாதிரி யாரோ ஒரு துக்கம் அனுபவிக்கிறா, இப்படி கஷ்டத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா, அவ என்ன யாரு ஜாதி குலம் எல்லாம் பாக்கிறது இல்லையாம், இவா இருந்த இடத்துல இருந்து அந்த ஜீவனுக்கு ஹிதம் நடக்கணும்னு பிரார்த்திக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு கிருபா கடாட்சம் அவளுடைய கமல கண்களுக்கு உண்டு. அந்த வாஞ்ச கண்கள்லயே ஒரு வாஞ்ச என்ன பார்க்கலாம், இந்த கண்கள்லயே வாஞ்சியை பார்க்கணும்னா பசுமாடு பார்க்கணும், பசுமாடுக்கு மட்டும்தான் அந்த கண்கள்லயே வாஞ்ச உண்டு, மற்ற மிருகங்கள்ல வந்து கண்கள்ல வாஞ்ச நீங்க பார்க்கவே முடியாது, பசுமாட்டு கண்கள்ல மட்டும்தான், கோமாதா கண்கள்ல மட்டும்தான் இந்த வாஞ்ச அப்படியே இருக்கும். என்ன கவனிச்சு பார்க்கலாம், அதே காளமாடு எருது மாடு எல்லாம் வாஞ்ச இருக்காது, கோமாதா கண்கள்ல மட்டும் அந்த வாஞ்ச அப்படியே சொரிஞ்சுட்டே இருக்கும், அப்படியே வழிஞ்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி சத்குருவுடைய கிருபா கடாட்சம் இந்த ஜீவனுக்கு எந்த விதத்துல கிருப பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாஞ்ச அழகாக அப்படியே வழியுமா. நாரத மகரிஷி ரொம்ப ஆச்சரியமானவர், புராண இதிகாசங்கள்லாம் அப்படியே படிச்சு பார்த்தோம்னா இவர் தேடி 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 தேடிதான் போய் அனுகிரகம் பண்றார். நல்லா கவனிச்சு பார்க்கலாம், இவரை தேடி வந்தவர்கள்னு பார்த்தா ரொம்ப அல்ப சொல்பமா ஒருத்த ரெண்டு பேர் இருந்தாருன்னா பெரிய விஷயம், அது எல்லாரையும் தேடிண்டு நாரத மகரிஷி தான் போறார். பிராச்சீன பர்ஹிஷத்துன்னு ஒருத்தன் ஸ்ரீமத் பாகவத்ல காண கிடைக்கிறது, அவனுடைய பிள்ளைகள் தான் பிரச்சேதசர்கள், அவர்களையும் பகவத் பக்தி பகவத் விஷயத்தை ஈடுபடுத்துறது நாரத மகரிஷி தான். நேர போங்கோ நாராயண சரஸுக்கு போங்கோன்னு சொல்லி குருவாயூர் இருக்கதான் நாராயண சரஸ். குருவாயூர் குளத்துக்கு பேர் தான் நாராயண சரஸ். அங்க போங்கோன்னு சொல்லி அவர்களை வழிகாட்டுறதே நாரதர் தான். அந்த பிரஜேதசர்கள்லாம் உருண்டுறாளாம் பகவத் தியானத்துல. அவளோட அப்பா உருப்பிட மாட்டேங்கிறான். பிராச்சீன பர்ஹிஷித் அப்படின்னு பேர். எல்லாம் கிழக்கு நோக்கிய தர்பபுல்லா போட்டு 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 அவ்வளவு யஜ்யம் பண்ணிருக்கான். மாத்தி 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 யஜ்யம். கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு இருக்கு வேதத்துல. கர்மகாண்டம் என்னென்ன யஜ்யங்கள் பண்ணா என்னென்ன பிரயோஜனங்கள் அதை பேசறது. ஞானகாண்டம் முழுக்கவே ஆத்ம தத்துவம் பரமாத்ம தத்துவம் இதை பத்தி எல்லாம் பேசறது. இவன் என்ன பண்றான், ஒரு யஜ்யம் முடிப்பான், உடனே அடுத்த யஜ்யம் ஆரம்பிப்பான். இந்த யஜ்யம் பண்ணா இந்த பிரயோஜனம், இந்த யஜ்யம் பண்ணா இந்த பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. அஸ்வமேத யஜ்யம் பண்ணா இந்த பிரயோஜனம், புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்ணா இந்த பிரயோஜனம். குழந்தைகள் வேணுன்றதுக்காக புத்திரன்ற அந்த காமம் ஆசை, குழந்தைகள் வேணுன்ற ஆசையினாலே பண்ணக்கூடிய யஜ்யத்துக்கு பேர் புத்திர காமேஷ்டி யஜ்யம். வாஜ்பாய் யஜ்யம் நிறைய உண்டு. வாஜ்பாயின்லாம் சொல்லலாம் பாருங்க, அது பேர் கிடையாது. வாஜ்பாய் யஜ்யம் பண்ணவர்களை வாஜ்பாயின்னு சொல்லுவா. இந்த மாதிரி நிறைய உண்டு. அவ வம்சத்தாரெல்லாம் இன்னைக்கும் உண்டு. அந்த மாதிரி நிறைய உண்டு. அந்த மாதிரி மாத்தி 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 யஜ்யமா பண்ணிட்டு இருக்கானா நாரதர் பார்த்தார். எவ்வளவு யஜ்யம் பண்ணாலும் புண்ணியம் நிறைய கிடைக்கும். புண்ணியம் கிடைச்சா நேர சொர்க்கலோகம் போகணும், இந்திரனோட இருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். திருப்பியும் க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகே விஷந்தின்னு கீழே வந்து வேணும். அது கூட கஷ்டப்பட வேண்டாமே. அதோட தான் யாரும் தெரிஞ்சுட்டு பரமாத்மா யாருன்னு புரிஞ்சாச்சுன்னா சத்கதி அடைஞ்சுடலாமே. அதனால நேர போய் அவனுக்கு புரஞ்சன உபாத்யானம்னு ஒரு கதையை சொல்ற. தலையும் புரியாது காலும் புரியாது அந்த புரஞ்சன உபாத்யானம் கேட்டோம்னா. புரஞ்சன உபாத்யானம் எல்லாம் சொல்லி முடிச்சா அவன் கேட்ட, அவங்களுக்கு என்ன வேணும், என்னமோ கதை சொல்றேன் ஒண்ணு புரியல எனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த புரஞ்சனன் கதையை வியாக்யானம் பண்ணி சொல்றார். ஜீவாத்ம பரமாத்ம சத்துவம்டா, புரஞ்சனன்றது ஜீவாத்மா, அந்த புரஞ்சனனுடைய ஃப்ரெண்ட் அவிஜ்ஞாத சகா, த அன்னோன் ஃப்ரெண்ட். பரமாத்மா இருக்காரா, இந்த ஒரு மரத்துல ரெண்டு கிளிகள் இருக்குன்னு சொல்லுவா, ஒரு கதை உண்டு. ஒரு கிளி எப்ப பார்த்தாலும் மரத்தோட கலகலையா தாமிண்டு அந்த பழங்கள் எல்லாம் குத்தி 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 சாப்பிட்டு இருக்கு. அந்த கிளி தான் நாம. இந்த கலையில நல்லா பழம் சாப்பிடுவோம், இது பாதி தான் சாப்பிடும், ஃபுல்லா கூட சாப்பிட மாட்டோம். அதுக்குள்ள அடுத்த கலையை பார்ப்போம், ஐயா அது நல்லா இருக்கு, இங்க அங்க ஒரு தாவு அதை போய் சாப்பிடும். அப்புறம் சீச்சி இது கசக்கிறது. உடனே சரி திரும்பி பழைய பழத்துக்கு போய் சாப்பிடலான்னு தோணாத, அது வேண்டாம், புதுசா வர பழம் இன்னொரு கலைக்கு தாகும். அந்த பழம் பிடிச்சதுன்னா இந்த பழம் காரமா இருக்கு. நம்ம வாழ்க்கையுடைய இந்திய அனுபவங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலயா முட்டி மோதி முட்டி மோதி முட்டி மோதி சாரம் இல்ல சாரம் இல்ல சாரம் இல்லன்னு தெரியறதா, அசாரம்னு புரியறதா. அசாரம் புரிஞ்சாலும் இன்னொருத்த சாரம் இருக்கான்னு தேடுறதா. சின்ன குழந்தையா இருக்கும் பொம்மையெல்லாம் சாரம்னு பிடிச்சிட்டு இருந்தோம், பலூன்லாம் சாரம்னு பிடிச்சிட்டு இருந்தோம். கொஞ்சம் பெருசானவன்னா அதை விட சைக்கிள் மொபைல் இந்த மாதிரி இல்ல சாரம்னு பிடிச்சிருந்தோம். அப்புறமா கொஞ்சம் நல்லா வயசானவன்ன எவ்வளவு வயசு வந்தவொடனே ஒரு சரீரமே சாரம் அப்படி இன்னொரு சரீரத்துக்காக இயங்குவோம். ஒரு சிதியில அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு குழந்தை இருந்தா அந்த சரீரம் இப்படி ஒவ்வொன்றத்தையா சாரம் 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 நினைச்சு கடைசியில சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் அப்படின்னு குழம்பி போய் கடைசியில வேற வழி இல்லாம எப்படியோ காலத்தை ஓட்டின் இருக்கோம் இல்லையா. இந்த பட்சி இப்படியே சித்தின் இருக்கான். இப்படி ஒவ்வொரு கலையா தாவற மாதிரி ஒவ்வொரு சரீரமா தாவி 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 விதவிதமா அனுபவிச்சு கடைசியில டயர்டா உட்காந்துடுறதான். அப்பதான் எதேச்சா திரும்பி பார்த்தா இன்னொரு பட்சி பக்கத்திலேயே உட்காந்து இதையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. பழம் அது ஒரு பழத்தையும் சாப்பிடல ஒன்னுத்தையும் பண்ணல, இந்த பட்சியையே பார்த்துட்டு அது உட்கார்ந்துருக்கு. அதான் பரமாத்ம பட்சி. நம்ம கூடவே உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அரிது என்று அப்படின்னு தொண்டடிப்படி ஆழ்வார். நம்ம கூடவே இருந்து பல கோடி ஜென்மா அவன் பார்த்துட்டே இருக்கான். அவன் தான் அவிஜ்ஞாத சகா. நமக்குள்ளே தைரியம் கொடுக்கறது அவன் தான், நம்பிக்கையை கொடுக்கறது அவன் தான், பலத்தை கொடுக்கறது அவன் தான். நமக்கு அது புரிய மாட்டேங்க. நம்மளோட சொந்த ஐடியா, நான் ரொம்ப தைரியசாலி, நான் யோசிச்சேன், எனக்கு ஐடியா கிடைச்சது. அவன் தான் சொல்றான், புத்திர் புத்திமதாம் அஸ்மி தேஜஸ் தேஜஸ்வி நாம் அகம், புத்திசாலிகளுடைய புத்தி சாத்துரியமாக நான் இருக்கேன் அப்படின்றான். அவன் தான் நமக்கு பலத்தை கொடுக்கறான். சுவண்டு போய் விழற சமயத்துல எல்லாம் உள்ளுக்குள்ளேந்து ஒரு பலம் கிடைக்கிறதே அந்த பரமாத்மா தான். அந்த பரமாத்மா ஜீவாத்மா விஷயத்த சொல்லி அந்த புரஞ்சனன் நீதாண்டா உனக்காக தான் பரமாத்மா இருக்கான்னு சொன்னோன்னு அழறான் பிராச்சீன பர்ஷிஷத். ஐயோ இவ்வளவு நாள் வீணா போயிடுது, என்ன பண்ணட்டும் அப்படின்னா, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல, நீ இப்ப பரமாத்ம தியானம் பண்ணா கூட சுவாமி அடைஞ்சொல்ல. அதுதான் அந்த குருவுடைய பலம். இவ்வளவு நாள் வீணா போயிடுது அப்படின்னு நம்ம நொந்து போய் எப்பொழுதும் நமக்கு ஒரு வழக்கம் உண்டு, தொலைச்சது இழந்தது இதை நினைச்சு புலம்புறது, இத பத்து பேர்கிட்ட சொல்லி நம்ம ரொம்ப பாவப்பட்டவான காண்பிச்சுக்கிறது, இது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு விஷயம். தொலைச்சுட்டேன், அன்னைக்கு தொலைச்சிருக்க வேண்டாம், கோவில் வாசல்ல செருப்பு விட்டேன், காணாம போயிடுது, பத்து ரூபா 100 ரூபா நினைச்சு 500 ரூபா அதை எடுத்து கொடுத்துட்டேன், இப்படி நிறைய விஷயங்கள் அவசரப்பட்டு எடுத்தேன், கை வழுக்கி கீழே விழுந்துடுத்து, அவதான் வாசல்ல பெல் அடிச்சது, எல்லாம் சொல்லுவோம். இந்த நஷ்டப்பட்டதை நினைச்சு 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 இன்னும் நஷ்டப்பட்டுட்டே இருக்கும் மனசால. நஷ்டப்பட்டது ஒரு தடவை, ஆனா அது ஆயுசு முழுக்க 20 வருஷம் கழிச்சு சொல்லுவா, அன்னைக்கு அந்த இடத்துல பர்ச பிக் பாக்கெட் அடிக்க விட்டுட்டேன். சில பேர் நிறைய பேர் கோவிலுக்குலாம் போவா, கோவிலு போய் தொலைச்சிடுவான் மொபைலையோ செருப்பையோ தானும். எப்ப கோவிலுக்கு யார் ஆயுஷம் போனாலும் அந்த இடத்த காமிச்சு, இங்கதான் நான் மொபைல தொலைச்சேன், இங்கதான் பர்ச தொலைச்சேன், இங்கதான் என் செயின் போச்சு, அங்க சாமியே போச்சு, அங்க சாமி பார்த்ததெல்லாம் மறந்து போயிடுது, அங்க போய் செயின் போச்சு, இந்த கோவிலுக்கு வந்தா செருப்பு போச்சு, யாரா கூட வந்தா கோவிலுடைய பெருமாளோட மகாத்மியம் சொல்ல மாட்டோம், ஜாகிரதை இங்க செருப்பு காணாம போயிடும், நான் செருப்பு தொலைச்சிருக்கேன், என்னமோ ஒரு 50,000 செருப்பு தான் தொலைச்சோம், தொலைச்சது ஒரு செருப்பு, அதுவும் இப்ப கோவிலுக்கு ஒரு பாவப்பட்ட செருப்பு தான் வச்சிருப்போம், நல்ல செருப்பு தான் வச்சிருக்க மாட்டோம். ஆனா இந்த நஷ்டத்தை நினைச்சு 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 இருக்கிற ஆனந்தத்தை விடுறோம் பார்த்தாளா. குரு என்ன பண்றாருன்னா, போனது போட்டோம் அப்படியே தள்ளி விட்டுடாது. பழையன கழிதல் குருவோட இருந்தா டெய்லியே போகிதான், ஒவ்வொரு நாளும் போகிதான், ஏன்னா பழையன கழிதல் புதியன புகுதல், பழையன கழிதல் புதியன புகுதல், பழச கழிச்சுட்டே இருக்கணும். ஜென்மா கழிஞ்சுட்டு இருக்கு இல்லையா, நாள் கழிஞ்சுட்டு இருக்கு இல்லையா, இப்ப பழச்சி அப்படி கழிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க கிட்ட சொல்றாரு, கவலைப்படாதேடா, போனதெல்லாம் போட்டோம், இப்போதுலேருந்து நீ புரஞ்சனன் உனக்கு ஒரு அபிஜாத சகா இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவனை தேடிட்டு வந்து உபதேசம் பண்ணிட்டா பிராச்சீன பர்கீஸ் அப்படியே தியானம் பண்ண பகவானுடைய கதியை அடைஞ்சுட்டான். அதான் அதிசயம். அதற்கு வீணா போயிட்டு இருந்தவன அழகா ஜோரம் வழிகாட்டி ஐஷண்டு போயிட்டான். அதாவது விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, அவ்வளவு வசதியா. அப்ப ஆச்சாரிய புருஷா என்ன பண்றா அப்படின்னா, நீ எவ்வளவு இது நஷ்டப்பட்டேன் அது நஷ்டப்பட்டேன்னு சொல்றியே, 100 ரூபா நஷ்டம் நஷ்டம் இல்லையப்பா, அவ உன்னை அவமானப்படுத்தின நஷ்டம் இல்லையப்பா, உனக்கு வேண்டப்பட்டவா உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது நஷ்டம் இல்லையப்பா, இதை நினைச்சிருந்து உன் ஜென்மாவை நீ நஷ்டப்படுத்திக்கிற இதான் நஷ்டம். ஒவ்வொரு நாள் அதை நினைச்சே நேரம் காலம் போயிட்டு இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் நஷ்டம் உண்டு, எல்லாருக்கும் லாபமும் உண்டு, இது இவ்வளவுதான் சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டு பகவான்ற ஒரு லாபத்தை அடையறதுக்கான ஒரு பிரயத்தனம் பண்ணணும். மற்றதெல்லாம் என்ன நஷ்டப்பட்டாலும் சரி போச்சு, அதான் பிராரத்தம் கழிஞ்சதுன்னு போயிட்டே இருக்கணும். சமயத்தான் உடம்பு முடியல அப்படின்னா டாக்டர் கிட்ட போவோம், அவர் எல்லா டெஸ்டும் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை பயப்படுறதுக்கு. அதுக்கு முன்னாலே சொல்ல வேண்டிதானே, நம்முடைய பிராரப்தம் இத்தனை பேருக்கு தண்டம் வாழணும்னு இருக்கு, பூர்வஜனில் பட்ட கடன் எல்லாம் ஸ்கேனுக்குன்னு கொடுத்து மெடிக்கல் ஷாப்புக்குன்னு கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மருந்து சாப்பிடுங்கோ அப்படின்வான். இதுவா இருக்குமோன்னு பயமா இருக்கு, முதல்ல கொஞ்சம் டவுட்டா இருக்கு, செக் பண்ணி பார்ப்போம், கல்ச்சர் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், சிடி ஸ்கேன் பண்ணிடுவோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவோம், எல்லாம் சொல்லுவா. இதெல்லாம் பண்ணி முடிச்சாலும் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை அப்படின்வான். அப்ப இந்த பிராரப்தத்தினால வாழ்க்கைலாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். 50,000 செலவு பண்ணேன், 20,000 ரூபாய் செலவு பண்ணேன், என்ன ஆச்சரியம், தன் சரீரத்துக்கு செலவு பண்ண யாருக்கும் தோன்றதில்லை, என்னமோ அவனுக்கு ஃப்ரீயா கொடுத்த மாதிரி, இல்லாட்டி அவன் நம்மளே தட்டி பறிச்ச மாதிரி. நம்ம சரீரம் என்ன இருக்கும், நம்மளே தான் ஆசைப்பட்டு போய் ஸ்கேன் எடுத்தோம், என்னெல்லாம் சொல்றாலோ பண்றோம், ஆனா 20,000 ரூபாய் செலவு பண்ணேன், உடம்புக்கு வயிற்று வலி வந்து கொடுத்து, பணமே செலவாக கூட ஒரு அபிப்பிராயம் எப்படின்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. லோகத்துல எல்லாருக்கும் இந்த பணம் செலவாகிறது மட்டும் ஆகிறதே கிடையாது, அத்தனை பேரும் பெரிய கோடீஸ்வரன்ல இருந்து பார்த்தாச்சு. இந்த பாருங்க, இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் எல்லாம் பண்றதெல்லாம் பெரிய பெரிய கோடி சொன்னதா இருப்பான், வரி ஐப்பு எல்லாம் பண்றவங்களாம் வந்தா இருப்பான், அவ்வளவு கோடி கோடியா சம்பாதிக்கிறான், அது சில கோடி போனா என்ன ஆயிட போறதுன்னு தெரியல. இந்த ஆடிட்டர்கள்லாம் ஒரே வேலை தான், யார் யார் பணத்தை எப்படி எல்லாம் ஏமாத்தலாம்ன்றான், வேற ஒண்ணும் வேலை கிடையாது இல்லையா, வாளுக்கு எப்படி எல்லாம் கவர்மெண்ட் ஏமாத்தலாம், இந்த டாக்ஸ் அப்படி பண்ணு இதை பண்ணு இதுல கணக்காட்டு இதை எப்படி பண்ணி இப்படிதான் உயர்த்தின்னு இருக்கா, இதோட நியாயமா கணக்கா சுலபமா முடிச்சுட்டு போயிடலாம், வேலையே கிடையாது, டென்ஷனே கிடையாது. இந்த ஆடிட்டருக்கு அவ்வளவு தூரம் கொடுக்குற பைசா கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டு போயிடலாம், தொந்தரவே இல்லாம. இதுக்கு இவனை வச்சு இவன் 1008 சொல்லி கணக்க மாத்தி எழுதி எவ்வளவு பாடு பாருங்க. இப்படி இந்த நஷ்டத்துல என்ன ஆகிறதுனா வாழ்க்கை நஷ்டமாயிட்டு இருக்கு. ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய். ஊம கண்ட கனவு மாதிரி ஜன்மாஷ்டமாயிருக்கு. போயிடுத்துனா திரும்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மனம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமே, அதானே கஷ்டம். சரி, ஜடபரதர் மாதிரி பகவான் ஞாபகப்படுத்தி கண்டினியூஸா பண்ணிடணும்னா பரவாயில்ல, அந்த ஞாபகமும் இருக்கான்னு தெரியாது இல்லையா. அவ குரு என்ன பண்றாரா, நம்மள அவசரப்படுத்திட்டே இருக்காராம். பகவான் அடைஞ்சிரும், நாமச்சவம் பண்ணு, பகவான பிடிச்சுக்கோ. ஏன்னா மத்த எல்லாத்தையும் நம்ம அவசரப்படுத்துறா இல்லையா. இன்னைக்குதான் லாஸ்ட் டே, இந்த டிவியில் அப்டேட் பண்றோம், இன்றைய கடைசி 50% ஆஃப், மேல கண்டிஷன் சப்ளை எல்லாம் போட்டு எல்லாம் பயமுறுத்துவோம். நம்ம சொந்தக்காரா 25 எடுத்தா கல்யாணம் பண்ணணுமே, கல்யாணம் ஆகி 4 வருஷம் எடுத்தா குழந்தை பிறக்கலையா. எல்லாத்துக்கும் அவசரப்படுத்துவா. பகவான் அடையறதுக்கு அவசரப்படுத்துறதுக்கு குருவை தவிர வேற ஆளே கிடையாது. இந்த அவசரம் வரமாட்டேங்கிற இதுல மட்டும் அப்படி நத்த மாதிரி இருக்கும். நத்தைதான் ஆமைனா கூட கொஞ்சம் நடந்துடும், நத்தை போய் அப்படி ஆரம்பிக்கிறதே பெரிய பாடு. நத்த மாதிரி ஊரின் இருக்கோம் இல்லையா, இந்த நத்தைய முயல் வேகத்துல ஓட வைக்கிறது தான் குருவுடைய தர்மம். அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. இந்த குரு என்ன பண்றார் அப்படின்னா, நாம குடும்பத்துல இருக்கோமா, அந்த குடும்பத்துல இருந்துட்டே பக்தி பண்ணி பகவான் அனுபவிக்கிறதுக்கான எல்லா வழியையும் சொல்லித்தர. சில பேர் ஆரம்பத்திலிருந்தே மனசு ஒட்டாது குடும்பத்துல, அவளுக்கு சன்னியாச தர்மம். யார் யார் என்னென்ன ஸ்திதியில இருக்காளோ அந்தந்த ஸ்திதிக்கு தகுந்தா போல அவர்களை பகவத் தியானம் பண்ண வைக்கிறது குருவுடைய தர்மம். அதுதான் குருவுடைய தர்மம். ஜடபரதர் பாருங்கோ, ரகுகணனுக்கு உபதேசம் பண்றார். அவர் பெரிய ஞானி, 3 ஜென்மா சுத்தி அடிச்சு வந்துட்டார். ரகுகணனுக்கு உபதேசம் பண்றார், உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு பக்தி பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்றார். என்ன மாதிரி நீ அழன்னு சொல்லவே இல்லை, என்ன மாதிரி நீ அழிக்கிட்டு போட்டு கிடைச்சது சார்ந்து அப்படின்னு சொல்லல. நீ அவன் தர்மத்தை பண்ணு, சுதர்மத்தை பண்ணு, பகவத் தியானம் பண்ணிட்டே அவன் கர்மாவை பண்ணு, அந்த ஞானம் உனக்கு எல்லா விதத்திலும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு நீ பாட்டு இவன் கர்மாவை பற்றுதல் இல்லாமல் பண்ணு அப்படின்னு சார். ஜடபதி என்ன மாதிரி நீ என் கூட வா, நம்ம ரெண்டு பேரும் இப்படி அங்கே கிடக்கலாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவனை ராஜனாகவே இருக்க வச்சு அந்த ராஜ ரிஷியாகவே அவனை வாழ வச்சான். ஆனா இவர் பாட்டுக்கு எப்பொழுதும் போல யாருக்கிட்டையும் பேச, அதுக்கப்புறமும் பேசல, யாருக்கிட்டையும் ஒருத்தர்கிட்டையும் பேசல, ரகுகணன் கிட்ட மட்டும்தான் பேசினார். அவனுக்கு ஞானம் வந்துடுத்து பல பேர்கிட்ட சொன்னான், ஜடபரதர் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தார், நான் கபிலாச்சாரியரை தேடிண்டு போனேன், ஆனா கபிலாச்சாரியருக்கு முன்னாடியே ஜடபரதரை பார்த்துட்டேன், என் பல்லக்கு வரைக்கும் அவர் சமந்துண்டு போனார். சத்தியம், நமக்கெல்லாம் சுமை தாங்கியாருன்னா சத்குருநாதன் தான். நம்முடைய பாபத்திலேந்து, நம்முடைய கோபத்திலேந்து, நம்முடைய எல்லாத்தையும் அவர் சுமக்கிறார். எல்லாத்தையும் சுமந்து 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 நம்மள ஜாகிரதையா கொண்டு போய் பகவானிடத்துல கொண்டு போய் சேர்த்திக்கிறார். அதனால அந்த குருநாதனுடைய விழி கிடைச்சுடுத்துனா போதும். விழி கிடைக்குமா, அபய கரம் குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது 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 அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது
அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ 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 அஞ்சாதே செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா,
அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, கவலைப்படாதே அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்கணும் இல்லையா. நமக்கு தெரியறது அந்த அடி தாங்க முடியல, நமக்கு தெரியறது அந்த அவமானம் தாங்க முடியல, நமக்கு புரியறது இந்த வியாதியுடைய கொடூரம் தாங்க முடியல, நமக்கு தெரியறது இந்த மனுஷாளுடைய ஏமாத்துத்தனம் ஒத்துக்கொள்ள முடியல, செத்து போயிடலாமா, ஓடி போயிடலாமா, விட்டுட்டு போயிடலாமா, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் இல்லையா. அப்ப யாரா பலம் அப்படின்னா சத்குருநாதன். அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா. சக்குபாய் தெருவில் விளையாடிட்டு இருந்த குழந்தை, மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருந்தா பொண்ணு. அப்ப ஒரு ஆச்சாரியன் பாண்டரங்க பக்தர் ரோட்ல பஜனை பண்ணிட்டு போறார். பாண்டுரங்க 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 பாஹிமாம், பாண்டுரங்க 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 பாஹிமாம், பண்டரிநாதா 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 ரக்ஷமாம், பண்டரிநாதா 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 ரக்ஷமாம், ஆச்சரியமா அவர் பாடிந்தே போகும்போது இந்த குழந்தையுடைய மணல் வீட்டை மெதிச்சுட்டு போயிட்டார். இந்த குழந்தையே தாத்தா கண்ணு தெரியலையா அப்படி மிதிச்சுட்டு போயிட்டியாலாம் சண்டை போட்டது, திரளடி பொண்ணேன்னு சொல்லி தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி பாண்டரங்கன் நாமத்தை உபதேசம் பண்ணிட்டார். விட்டலா விட்டலான்னு ஜெபிடி பொண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். மண்ணிலேயே அந்த பிள்ளை ஜெபிச்சுட்டு இருக்கு. சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, திருவிழா விளையாடிட்டு இருந்த பெண் பிள்ளைக்கு குரு உபதேசம். தெருவில் நின்றுண்டு அவ யாரு என்ன ஊர் என்ன பேர் என்ன ஜாதி என்ன ஒன்னும் விசாரிக்கல. விசாரிச்சு என்ன ஆக போறது, எல்லாம் சரீரத்துக்கு தானே அடையாளம், ஆத்மாவுக்கு என்ன அடையாளம், சரீரத்துக்கு தான் அடையாளங்கள், ஆத்மாவுக்கு ஒரே அடையாளம் தான் பகவானுடைய சொத்து, பகவானுக்கு அடிமைப்பட்ட வஸ்து, இந்த தவிர வேற அடையாளம் கிடையாது. ஆச்சரியம், உபதேசம் ரெண்டு போயிட்டா அந்த குழந்தை அதையே ஜபிச்சுட்டு இருக்கா. நன்ன பகவத் தியானம் வந்துடுத்து, நிறைய பேர் ஊர்ல அவளை பைத்தியம்னுட்டா. அப்பொழுதும் கவலைப்படாம நாமஜபம் ஜபிச்சா, கல்யாணமா ஆச்சு, கல்யாணம் ரெண்டு புக்காத்துக்கு போயாச்சு. மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாரும் படாத பாடு படுத்துறா. அப்பெல்லாம் அவளுக்கு ஒரே ஒரு பலம் தான், என் குருநாதன் எனக்கு உபதேசம் பண்ணிருக்கான், நான் ஜெயிப்பேன், என் குருநாதன் என்ன தோக்க விட மாட்டா. சத்தியமா, இப்ப பள்ளிக்கூடத்துல பாடம் எல்லாம் இருக்கா இல்லையா டீச்சர் வாத்தியாரெல்லாம், அவளுக்கு ஒரே கவலை தான் இந்த படிக்காத பிள்ளை எப்படி பாஸ் ஆக்கிறதுனா கவலையே அவளுக்கு. படிக்கிற பிள்ளைய பத்தி பெருசா கவலை இல்ல வச்சுக்கோங்களேன். படிக்காத பிள்ளைகள் இருக்கும், அத கூப்பிட்டு வச்சு கூப்பிட்டு வச்சு இதை படி, இந்த அஞ்சு கல்லிய படி, எல்லாருக்கும் சொல்ல மாட்டான், இந்த அஞ்சு கல்லிய படிச்சிரு, இந்த ஒரு எட்டு கல்லிய படி, எல்லாம் சேர்த்தா ஒரு 35-40 மார்க் வாங்கிடலாம் படி அப்படின்னா. அப்படியே அதுவும் அதை அறகுறையா தான் படிக்கும், பாதி மறந்து போயிடும். டீச்சர் திரும்பி இப்படி தேடி தேடி பேரை புரடி புரடி பாப்பா பேப்பரை, எங்கேயாவது மார்க் போடலாமா, எங்கேயாவது மார்க் போடலாமா அப்படின்னு பார்த்து, இங்க ஒரு அரை மார்க், அங்க ஒரு கால் மார்க், சும்மா சும்மா அப்படி போட்டு வைக்கிறது. இது ரெண்டு வார்த்தை எழுதிருக்கு, சில நேரம் கேள்வியிலேயே ரெண்டு லைன் எழுதினால பதில் மாதிரி ஆயிடும், அதெல்லாம் எழுதிருக்கும். அதுக்கு ஒரு அரை மார்க், இதுக்கு ஒரு கால் மார்க், தேடுவா எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடைச்சிருந்தா அதுக்கு ஒரு கால் மார்க்க போடுவோம்னு சொல்லி இந்த கிரேஸ் மார்க்க போட்டு 35 போட்டு அப்பாடா தள்ளி விட்டுருவா, எப்படியாவது அடுத்த கிளாஸுக்கு தள்ளி விட்டா அப்படி அந்த குழந்தை இதை வச்சே வாழ்ந்துட்டு இருக்கும். குருநாதன் அப்படிதான் பாக்குறாரு, நம்ம கிட்ட ஏதாவது ஒரு சின்னதா இருந்தா கூட அதை கொண்டு ஒரு கிருபை பண்ணிடலாம், ஒரு கிருபை. அதுக்குதான் ஸ்லோகம் சொல்லித்தரா, கோவிலுக்கு போங்கன்னு சொல்றா, நாம ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றா, அதெல்லாம் அதுக்குன்னா கிரேஸ் மார்க்குக்கு தான். சரி, இன்னைக்கு நாம ஜபம் பண்ணிட்டு குரு பூர்ணிமா வைகுண்ட ஏகாசிக்கு முடிச்சிருக்கு, அறத்துக்கல்லே ஒரு முடிவு முடிச்சிருக்கு, ஏதோ ஆஷாட சுக்ல ஏகாசிக்கு ஒரு காத்தால மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் பசியோட உபவாசம் இருந்திருக்கு, சில பேர்ல ராத்திரி உபவாசம் இருப்பா, 10 மணிலே காத்தால 6 மணி வரைக்கும், அதான் பிரேக் பாஸ்ட் சொல்றான், அந்த பாஸ்டிங் தானே, சமமே இல்லாத உபவாசம் என்னன்னா ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு காத்தால பல் தேய்க்கிற வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாம இருக்கிறதா ஈஸியஸ்ட் பாஸ்ட், அதான் பாஸ்டிங், அதான் பிரேக் பாஸ்ட் பேரு, அவ்வளவு வசதி. அதெல்லாம் கூட கணக்குல சேர்த்துண்டு இங்க நாமஜபம் பண்ணிருக்கான், அந்த இடத்துல சத்சங்கம் கேட்டிருக்கான், அந்த இடத்துல பாகவத வந்து உட்காந்து தூங்கினா, பெருமாள் கேக்குற உட்காந்து தூங்கினதெல்லாம் ஒரு கணக்கா. உடனே ஆச்சாரியன் சொல்றாரா, பாகவத்ல வந்து உட்காந்தாலே அதான் கணக்கு, நீயே தூங்கினதை பாக்குறாய், நீயே தூங்கினதை பாக்குறாய். அவன் பாகவத்ல உட்காந்து தூங்கினா அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவான் சமயத்துல குரு இடத்துல. உடனே குரு கேட்பாரு, எங்க உட்காந்து தூங்கினான்னு சொல்லு, அவன் தூங்கினா அதான் முக்கியம் அப்படின்னு சொல்றா. எங்க உட்காந்து அவனுக்கு எங்க தூங்கினா ஞாபகம் இருக்கு சொல்லு அப்படின்னு பெருமாள் கிட்ட. பெருமாள் அங்க ஒரு பாகவத சப்தாகம் நடந்தது, வந்து சுகம்னா தூங்கினான், பாகவத சப்தாகத்துக்கு வந்தானோ அவ தூங்காம வச்சிருக்க வேண்டியது ஓம் பொறுப்பு, கடை உபன்யாசம் மன்றவாரோட பொறுப்பு. ஓம் அவா ரெண்டு பேர் மேல குத்தத்தை விட்டுட்டும் அந்தவன் மேல குத்தத்தை சொல்றியோ, அதெல்லாம் கிடையாது. பாகவத்துக்கு வந்தாலும்னோ காதல நாலு விஷயமா விழுந்திருக்குமோ, அண்ணா தூங்கி பாத்திரி, இந்த சர்வத்திர கோவிந்த நாம சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தா கடவுள் சொன்னா இல்லையா, ஆமா அவ்வளவுதான், கூடத்தோட கோவிந்தா சொல்லிட்டா இல்லையா, அதை வச்சு ஒரு கிருபை பண்ணுன்னு, அத்தனை ஒரு கிருபையா. அந்த மாதிரி அந்த குரு பகவான் இடத்துல நமக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்க, அவளுக்கு அலை மீது அலையாக துயர் வந்து சேர்ந்துட்டே இருக்கான். அப்ப ஒரு நாள் பாக்குறா அவ, என்ன பண்றதுனே தெரியல, குளத்துக்கு ஜலம் எடுக்க போறா, பொற்களை பண்ணிடலாம் தோணி போயிடுது அவளுக்கு, என்ன வாழ்க்கை இருச்சே, ஒரு சுகம் இல்ல, ஒரு நிம்மதி இல்ல, எவ்வளவுதான் ஒரே டென்ஷன், மாத்தி மாத்தி எல்லாரும் கேவலப்படுத்தின்னு இருக்கா, எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, எல்லா விதத்திலையும் சமயத்துல நம்ம மேல கில்டி ஃபீலிங், சமயத்தை அடுத்தவா மேல கோபம், என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்கிறது நமக்கு. ஒரு வழியும் தெரியலனா சுலபமான வழி தற்கொலை பண்ணிக்கிறது, ரொம்ப ஈஸியஸ்ட் வே இல்ல, அதுக்கப்புறம் தான் கஷ்டம்னு தெரியுது இல்ல, அப்போதைக்கு அதுல தப்பிச்சா போதும், நம்ம யாருமே பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ரெடியா இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாரும் தப்பிக்க தான் ரெடியா இருக்கும், என்ன வேணா பிரச்சனையா இருக்கட்டும், என்ன வேணா எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு மகா கெட்டிக்காரம் நம்ம, அப்ப தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தான் தோத்து பண்ணிட்டே இருக்கும், ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா ஜெயிச்சிடுவோம். அவளும் பார்த்தா தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி குளத்தை குதிச்சுட்டா ஆளாம், குளத்தை குதிச்சுட்டா போய் தொலையலாம், ஒண்ணு வேண்டாம் வாழ்க்கை, என்ன சுகம் இதுன்னு நொந்து போய் விழுந்துட்டா ஆளாம். திடீர்னு பார்த்தா யாரோ முகத்தை தனி தெளிச்சு எழுப்பின்னு இருக்கா, பார்த்தா சத்குருநாதன் பக்கத்துல உட்காந்து இருக்கா, என்ன பண்றாய், அது தெரிஞ்சு விடுதா, தாத்தா சத்குருநாதா அப்படின்னா, நாமசவத்து மேல நம்பிக்கை போச்சோம், விக்ரன் மேல நம்பிக்கை போச்சோம், பிராரப்தம் கழியறதுன்னு தைரியமா இருக்க தெரியாதோ, அவ திட்டினா அவ கஷ்டப்படுத்தினா உடனே மனசு உடஞ்சு போகணுமோ, பிரஹ்லாதன் மாதிரி இருக்க தெரியாதோ, சீதா மாதா கஷ்டப்படலையோ, அவளோட நீ கஷ்டப்பட்டுட்டியோ, திரௌபதியை விட கஷ்டப்பட்டுட்டியோ அப்படின்னு நன்னா திட்டி விட்டாராம். திட்டினவன தலையை குனிஞ்சிருந்தா, வாஸ்தவம் தான் மனசு பலகீனப்பட்டுட்டேன், மனசுதான் பலகீனமாகிறது, நிகழ்ச்சிகள் பாதிக்கிறது இல்ல, நம்ம மனசு வீக்கா இருந்தா அடிக்கிறது, வீக்னஸ் ஆஃப் வில், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒரு யோகி சந்தர்ப்பத்தை பார்த்தாராம், தனியா போய் தியானம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டார். அழகா அவர் தங்கியிருந்த இடத்துல பக்கத்துல ஒரு ஏரி இருந்து அதுல இருந்து ஒரு ஓடத்தை ஓட்டிட்டு போய் நடு ஏரியில கொண்டு ஓடத்தை நிக்க வச்சுட்டு அப்படியே தியானத்துல இருந்தார். நல்ல தியானம். திடீர்னு வந்து ஒரு போட்ல வந்து ஏதோ மோதிட்டு கோபம் வந்துடுது அவருக்கு. கஷ்டப்பட்டு தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், யாரோ திமிரா வந்து மோதலாம், சரி அப்படின்னு திரும்பி உட்கார்ந்த. திரும்பி திரும்பி மோதிட்டே இருக்கும். கோபமா யாரா அது மோதலான்னு கண்ணை திறந்து பார்த்தா யாரோ இன்னொரு ஓடத்துல வந்து என் ஓடத்தை இடிச்சுட்டு இருக்கா, இடிச்சு 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 என வெறுப்பேத்துட்டு இருக்கா. பார்த்துடுறேன் அவாளன்னு கண்ணை திறந்து பார்த்தா ஆளே இல்லை, இன்னொரு ஓடம் அது அப்படியே காத்துல அடிச்சு 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 வந்து இவர் ஓடத்தை மோதிருக்கு அவ்வளவுதான். அப்பதான் அவருக்கு தோணித்தான், ஆளே கிடையாது, நானா கற்பனையில என்னை டிஸ்டர்ப் பண்றான்னு நினைச்சுட்டேன். முதல்ல இடம் கொடுக்கிறது நாம தான். நம்ம மனசு பலமா இருந்தா டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது நம்மள. அப்ப யோகிக்கு புரிஞ்சதான் சிரிச்சா அப்ப கோபம் அங்கேந்து இல்ல இங்கேந்து. அது மோகினதுனால அது எனக்கு கோபத்தை கொடுக்கல, இது உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அது தொட்டவன இது தானா தூண்டி வெள்ள வர்றது அவ்வளவுதான். அப்ப பிரச்சனை என்கிட்டதான் அங்க இல்லன்னு புரிஞ்சுதான். அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணாலும் கோபம் வருதுனா இல்ல இங்கதான் பிரச்சனை, அங்க இல்ல இங்கதான் பிரச்சனை. நம்ம பலமா இருந்தோம்னா, நம்ம நிதானமா இருந்தோம்னா, நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா அது பாதிக்காது இல்லையா, அது பாதிக்க முடியாது இல்லையா. அப்ப நாம தான் பலமாகணும். இந்த லோகத்தை நாம கத்துக்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, நாம பலமாகணும், நம்முடைய மனசு பலமாகணும், நம்முடைய புத்தி பலமாகணும், நம்முடைய நாம ஜபம் பலமாகணும், நம்முடைய பக்தி பலமாகணும். இது பலமாக பலமாக மற்றதெல்லாம் சின்னதாடு. ஒரு கோட்டை அழிக்காம சின்ன கோட்டை ஆகணும், இன்னும் பெருசு பெரிய கோட்டு பக்கத்துல போடணும்னு சொல்றது இல்லையா. இந்த நாம ஜபம் கூட 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 இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். இது கண்ணுக்கே தெரியாது, இந்த கண்ணுக்கே தெரியாது, துளி கூட கண்ணுக்கே தெரியவே தெரியாது. இந்த ஸ்ரீகள்லாம் சொல்லுவா, இந்த கரண்ட் போயிடுதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா அரைச்சிருப்பேன், அதுக்கப்புறம் கரண்ட் எப்போ போயிட்டு வந்தாலும் கவலையே இல்லைன்னு. இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நாலு சுத்தி சுத்துறதுக்கு இப்படி ஒரு சுத்தி சுத்திக்கானா அப்பா அடா அப்படின்னு இல்லையா. அப்ப அந்த அஞ்சு நிமிஷம் தான் அங்க பிரச்சனை, அது எவ்வளவு நாள் கரண்ட் போகணும், இவ்வளவு கெட்டு போகிறதானே பிரச்சனை. அந்த மாதிரி நம்ம மனசு பலம் ஆயிடுச்சுன்னா எதுவும் நம்மள பாதிக்காது. ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் எல்லாம் சொல்லிக்கொடுக்க ஒண்ணுதான், உன் மனசை நீ பலமா வச்சுக்கோ. உன் மனசு பலமா எடுத்தனா போகுது. கோபிகளுக்கு எவ்வளவு பலம் இருந்தது, கோபர்களுக்கு எவ்வளவு பலம் இருந்தது. மழை கொட்டுறது நேரவே கிருஷ்ணா காப்பாத்தான், அவன் காப்பாத்துவான் அவ்வளவுதான். பகவான் மலையை தூக்கி நின்றுட்டான், அப்ப அவனிடத்துல போயாச்சுனா போதும். அந்த மாதிரி குரு என்ன பகவான் இருக்கான், பூர்வஜனத்தை நீ அவளை படுத்திருப்பா, இப்ப அவன் படுத்துற அவ்வளவுதானே. இதுக்கெல்லாம் போய் மனசு அழந்து போவியோ இல்ல? நான் வீட்டை பிரிக்கின்ற பின்னாடி மாமியார் குப்பை போட்டுட்டே இருக்கா, நான் துணி தோசி போடுறேன் நாத்தனை அழுக்கு பண்ணிட்டே இருக்கா, நான் எவ்வளவு சமைச்சாலும் மாமனார் நல்லா இல்ல நன்னா இல்ல நன்னா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா, நானும் எத்தனை விதமா சமைச்சு போடுறேன் திருப்தியே ஆக மாட்டேங்கிறா. இப்ப அவர் சிரிச்சா, அப்ப எல்லாரும் உன்னை கொண்டாடணும்னு எதிர்பார்ப்பா தானே. இப்ப மாமியார் நன்னா மாமனார் நன்னா சமைக்கிறேன்னு சொன்னா திருப்தியா இடுவியோ? நாத்தனார் என்னமா துணி மடிச்சு வைக்கிறான்னு சொன்னா திருப்தியா இடுவியோ? அப்ப மாமியார் அழகா ஜோரா எல்லாம் கொண்டாடினா திருப்தியா ஆயிடுவோ? அப்ப எல்லாரும் கொண்டாடணும்னு தான் ஆசை இல்லையா, பகவானுக்காக பண்ணணும்னு தோணல இல்ல. அப்ப கோபிகளுக்கெல்லாம் பகவான் விதமா வண்ண புதுச்சேலை தனியில புழுதி வாரி இறைத்து சிரிப்பான்னு காண கிடைக்கிறது. அப்ப மாமியார் படாத பாடு குப்பையெல்லாம் போடும்பொழுது கண்ணன் நினைக்க தோணாதோ? நாத்தனார் அழுக்கு பண்ணும்பொழுதுலாம் அவளுக்குள்ளே இருந்து கண்ணன் பண்றான்னு தோணாதோ? மாமியார் மாமனார் நன்னாவே இல்ல சாப்பாடுன்னு சொன்னா ஓ கண்ணனுக்கு பிடிக்கலையோ கண்ணனை நினைச்சுன்னு பண்ணணும்னு தோணல இல்ல? அப்ப நீதான் பெருசா போயிட இல்லையா அப்படின்றார். சுக்கி வாரி போட்டது சக்குபாய்க்கு, சத்குருநாதா பாகி மாமனார் ஒழுங்கா நாமஜபம் பண்ணிட்டு வாழற வழியப்பார். என்னவனா கஷ்டப்படுறனே, சரீரத்துக்கு தானே கஷ்டம், உன்னை விட கஷ்டப்படுறவா பல கோடி பேர் இருக்கா. உனக்காவது ஒரு குடும்பம் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ, உனக்காவது கணவன் மாமியார் மாமனார் நாத்தனார் ஒரு கூட்டமாவது இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு உடம்பு முடியலன்னா உன்ன பாத்துடுறா இல்லையா? ஆமா பாக்குறா, ஆனா நன்னா இருந்தா அவளுக்கு எல்லாம் வேலை பண்ணுவேன்றதுக்காக பாக்குறா சொன்னா அவள். குருநாதர் சிரிச்சா, சந்தோஷப்பட்டுக்கோ. உடம்பு முடியலன்னா பாக்கிறதுக்கு ஆளாது இருக்கா, சில பேருக்கு அது கூட ஆள் கிடையாது. அவா நீ நன்னா இருந்தா அவளால நடக்கணும்னு பண்ற, ஆனா உனக்கு உடம்பு சரியாகிறதா இல்லையா, இப்படியும் பாக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு சக்குபாய்க்கு புரிஞ்சு விடுது. அன்னிலேன்னு விடாம நாம ஜபிச்சுட்டே இருக்கா. அந்த ஜபம் எங்கடா போய் கொண்டு போய் சேர்த்ததுன்னா பாண்டரங்களை தூணோட தூணா கட்டி போடுற அளவு கொண்டு போய் விட்டுடுச்சு. அன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு இருந்தானா பாண்டரங்களை கட்டி போடுற பாக்கியத்தை இழந்திருப்பான். வாழ்க்கை எவ்வளவோ கஷ்டங்கள் வரது, எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கோங்க. கஷ்டம்ன்றது மனசினுடைய பலகீனத்தினாலே தான். முதல்ல ஒரு சில காரணத்தை ஒவ்வொரு கஷ்டங்கள் அப்படியே மனசு முன்னாடி பெருசா நிற்கும். கொஞ்ச நாள் கழிச்சு போயாச்சுன்னா அதுக்கு ஒரு விலையே கிடையாது. சரி போ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல நீங்க அந்த கஷ்டத்தை நினைச்சு அழவோ புலம்பவோ முடியாது, உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும். எத்தனை பேரோட சொல்லுவேன், எத்தனை வருஷம் சொல்லுவேன் சொல்லுங்க, டயர்ட் ஆயிடும். அப்புறம் அடப்போ அதை வேற ஏன் திருப்பி பேசணும், அதாவது நினைக்காம இருந்தாலும் நிம்மதியா இருக்குன்னு சொல்றேன். அந்த பீக்ல டேமே நாமஜபம் பண்ணுவோம். எல்லாருக்குமே ஒரு பீக் வருது, அகம்பாவத்தோட பீக்கு, பயத்தோட பீக்கு, ஆசையோட பீக் எல்லாம் போய் தப்புன்னு கீழே விழும். அவ்வளவுதான், அதுக்கு மேல போகாது. ஒரு தடவை சார்லி சாப்ளின் ரொம்ப அழகா இருக்கும், நான் நிறைய விஷயம் படிக்கிறதுனால சொல்றேன். அழகா ஒரு பெரிய மீட்டிங் போனாராம், ஒரு ஜோக் சொன்னாராம், எல்லாரும் சிரிச்சா. திரும்பி அதே ஜோக்கை சொன்னா, ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் பேர் சிரிச்சா, மூணாவது வாட்டி சொன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் சிரிச்சா, நாலாவது வாட்டி சொன்னார் யாருமே சிரிக்கல, அஞ்சாவது வாட்டி சொன்னா எல்லாரும் டி பார்த்தாலும் கோபமா. சார்லி சாப்ளின் சிரிச்சுட்டே சொன்னாராம், ஒரே ஜோக்கே அஞ்சு தடவைக்கு மேல கேட்டா சிரிக்க முடியல, அப்ப எப்படி ஒரே கஷ்டத்தை நினைச்சு நினைச்சு துக்கப்படுறேன் கேட்டாரான். ஒரு ஜோக்க ஒரு லெவலுக்கு மேல கேட்டா சிரிக்க முடியல, அப்ப எப்படி ஒரே கஷ்டத்தை மட்டும் திரும்பி திரும்பி நினைச்சு நினைச்சு எப்படி அழ முடியறதுன்னு ரொம்ப லாஜிக்கலான ஒரு பாயிண்ட். அசந்து போனேன் நிஜமாவே, ரொம்ப யதார்த்தம். ஒரு லெவலுக்கு மேல ஆமா இதே ஜோக்கு எத்தனை வாட்டி பாக்குறது அப்படின்றோம் இல்லையா, அப்ப அதே கஷ்டம் தானே, அரைச்சமாக தானே அரைக்கணும். அவ திட்டினா ஒன்னு ஆள் மாறு, மாமியார் திட்டினா, நாத்தனார் திட்டினா, அடுத்த அதிகாரா திட்டினா, ஆதிகாரம் திட்டினா, திட்டது காமன் ரைட்டா, ஆள் மட்டும் தான் மாறுறது. அப்ப இதே எத்தனை வருஷம் சொல்லிட்டு உழப்பிட்டே இருப்போம், இவன் கண்டுக்கவே இல்லை. அதேதான் ஆள் மாறிண்டே இருக்கு, அன்னைக்கு மாமியார் கண்டுக்கல, அப்புறம் மாமனார் கண்டுக்கல, அப்புறம் அம்மா கண்டுக்கல, அப்பா கண்டுக்கல, ஆத்துக்காரர் கண்டுக்கல, மனைவி கண்டுக்கல, நம்மளும் பல பேரை கண்டுக்காம இருக்கு. அது பேர் பெருந்தா சொல்ல மாட்டோம், நம்ம நம்மளை கண்டுக்காத மட்டும்தான் பெருசா தெரியும். அப்ப அதே கதை அரசமாவும் அரைச்சுட்டு இருக்கோம், கேரக்டர் மட்டும்தான் மாறிட்டு இருக்குது. டிவி சீரியல்ல பாருங்க, எல்லாம் ஒரே கதை தான், ஆள் மாறுறது, முகம் மாறுறது, ரூபம் மாறுறது, இவ்வளவுதானே ஒழிய கேரக்டர்னும் அதே தானே. அப்ப எதுக்கு இதை போட்டு உழப்பிட்டே கிடக்கணும், தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த குரு சொல்லி கொடுத்தால் தள்ளிட்டு போனாலோ சக்குபாய் பாண்டரங்கன் அவவேஷத்துல வந்து நின்னுட்டான். இவ கட்டி போட்டுட்டு போயிட்டா பாண்டரங்கனை, இங்க கட்டி போட்டு அவ பண்டரிபுரம் போயிட்டா. அவளுக்கு தீட்டு வர சமயத்துல பாண்டரங்கன் தீட்டாய் ஓரத்துல உட்கார்ந்துட்டான். எத்தனை ஒரு கிருப, அதெல்லாம் அவருக்கு அப்புறமா தெரியும் போது அழகா. குருநாதா அன்னைக்கு மட்டும் நான் அவசரப்பட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிருந்தேன்னா எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. பாண்டரங்க இந்த அனுபவம், பகவானை பார்த்தேன், பகவானை நான் கட்டி போட்டேன்ற இந்த ஒரு சுகத்துல எத்தனை கோடி ஜென்மாவே வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லையா. அன்னைக்கு நாங்க பண்டரிபுரம் போனோம் ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு, 3 கிலோமீட்டர் நடந்து புழுதி காத்துல போய் உட்காந்துண்டு அப்படியே ஒரு ஆசை, சரி கூட்டத்தை போய் பார்ப்போம், கோவில் வாசல் வரைக்கும் போகலாம், முதல்ல பண்டரிபுரம் எல்லையை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் போனோம், எல்லை வரைக்கும் போகலாம்னு போனோம். அதுல அன்னைக்கே கூர்மதாசருடைய, கூர்மதாசருக்கு பகவான் காட்சி கொடுத்த இடம், சாவதா மாளிகை பகவான் காட்சி கொடுத்த இடம், இதெல்லாம் பார்த்துட்டு சுத்திட்டு பண்டரிபுரம் போய் சரி எல்லையை பார்த்தா அப்படியே ஜனங்கள் தான் தல தலையா தெரியறது. இதுக்கு நடுவுலையும் நடந்து போய் 3 கிலோமீட்டர் நடந்து போய் பண்டரிபுரம் பார்த்தாச்சு, சந்திரபாக பார்த்தாச்சு, இல்ல அந்த பக்கம் போயிடுவோம்னு சொல்லி கிராஸ் பண்ணி அங்க போய் சந்திரபாகால ஒரு குழியில போட்டுட்டு அப்புறம் இருந்தாலும் ஆசை விடல, கோவில் வாசல் வரைக்கும் போய் பார்ப்போம். உள்ள நுழைஞ்சா கூட்டமா கூட்டம், இந்த தெருவில் அப்படியே ஜனங்கள், அப்பயும் அங்கேயே பார்த்துட்டு போலாம், தெரியும் வாசல் வரைக்கும் போகலாம். அப்போட நாங்களாம் கிண்டலா பேசிட்டு அப்படியே முக தரிசனம் டைப் பண்ணலாம் போயிட்டு அழகா வரும். சாதாரணமா அப்படி நம்ம நடக்கவே முடியாது. அன்னைக்கு போயிட்டு வந்து அத்தனை கிருப்பை, பண்டரிபுரம் போனா வந்தோம், இவ்வளவு இப்ப பாத்துட்டோம் இல்லையா, நடந்து நடக்கிறது கஷ்டமா இருந்தது, இவ்வளவுதான் நடக்கணும். பாண்டவங்க அவர் ஓடம் தரப்படாத ஓடம் கொடுத்தான், ஓடத்தை அழகா பாதி தூரம் கிடந்துட்டோம், மீதி தூரத்துக்கு ஒரு வண்டி கிடைச்சா தேவையில்லையே, வண்டியும் கிடைச்சிருச்சு. அவ்வளவு அழகா எங்க இறங்கணும் அங்க இறங்கி கொண்டு விட்டுட்டான் பகவான். இது வேற ஆஹா முடிஞ்சாச்சு கிளம்பலான்னு பார்த்தோம், பாண்டவன் இவ்வளவு சௌகரியம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவு அவசரமா போகணுமான்னு சொல்லி கார் அங்கேயே நிக்கிறான், நாங்க இறக்கி விட்ட இடத்துல நிக்கிறோம், அவன் இங்க வரேன்றான், நாங்க அங்க போறோம்னு கடைசியில பார்த்தா ரெண்டு பேரும் அங்கங்க அப்படியே நின்றுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் பாண்டவன் அவனுடைய ஊர்ல நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களையும் அனுப்பினான். அப்ப இவ்வளவு நாள் வாழ்க்கையில எவ்வளவு அவமானங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாரும் பார்த்திருக்கோம். ஆனா அன்னைக்கு என்னடா பிரயோஜனம், அந்த சரீரம் இருந்ததுனால பன்றீபுரத்துக்கு ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு உள்ள நுழையிற பாக்கியத்தை சுவாமி கொடுத்துட்டான். அத்தனை பக்தாளுக்கு நடுவே நாங்களும் இனிமே ஆயுசு முழுக்க சொல்லிக்கலாம், ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு இன்னொரு தைரியம் வந்துருது. இனிமே ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு எல்லாருமே போல ஒரு தைரியம் வந்துருது எங்களுக்கு. மத்தியானம் 12:00 மேல போனா பெருசா கூட்டம் இல்ல, உள்ள போய் சுவாமி எல்லாம் தொட முடியாது. ஆனா அந்த பன்றீபுரத்தை நுழையறதுக்கு ஒரு தைரியத்தை பாண்டன் கொடுத்துட்டான். இனிமேல் ஆஷாட சுக்ல ஏகாசி நம்மள ஜாலியா கிளம்பி போலாம் பன்றீபுரத்துக்கு, அப்படி ஒரு மனோதைரியம் அழகா சுகமா ஆனந்தமா. இன்னும் ஆஷாட சுக்ல ஏகாசிக்கு எப்படி போனோம் கேட்ட நாங்களே பதிச்சுவோம் அந்த மாதிரி ஆகிட்டாரு. இவ்வளவுதான் நேரம் அங்க போவாங்க, காதல் மணிக்கு அப்படி கிளம்பினா நேர இவரை பார்த்துடலாம் அவரை பார்த்துடலாம். என்ன ஆச்சரியம்னா பகவான் அவ்வளவு அழகா பிளான் பண்றான். இந்த சவுதா மாலியுடைய இடத்த பாக்கணும் ரொம்ப நாள் ஆசை, எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவா போகும்பொழுது ஏதோ வழி தப்பி போய் ரூட்டு நேர போயிட்டா அதுல அரண்கா சவுதாமாரி சமாதி மந்திர்னு போட பார்த்தா அந்த பலம். இந்த வாட்டி நாங்க அங்க போனோம், அந்த பலம் அங்கேயிருந்து கேட்டு கூகுள் எல்லாம் தேடி கிடைக்கல. அழகா அங்க கேட்டு கூர்மதாசர் இடத்துக்கு போனோம், திருப்பி அங்கேயிருந்து அழகா வந்து பன்றீபுரம் போனோம். அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில வாழ எவ்வளவோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பகவத் தியானம் அதானே முக்கியம். சின்ன வயசுல ஸ்கூல்ல அம்மா கிட்ட அடி வாங்கியிருக்கோம், அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கோம், டீச்சர் கிட்ட அடி வாங்கியிருக்கோம். சூடு போட்டிருப்பா, பெல்ட் எடுத்து அப்பா வளாசிருப்பார். அதெல்லாம் ஒண்ணு இப்ப பாதிக்கல, வாழ்க்கை நல்லா தானே இருக்கு. அப்ப எத்தனை பேர் நம்மள அவமானப்படுத்திருப்பா, அது ஒண்ணு இப்ப பெருசா வாழ்க்கல. ஹலோ, இப்ப நான் அதை விட பெரிய கஷ்டம் வந்துருக்கேன், பெருசா தெரியல, அவ்வளவுதானே. அப்ப நம்ம வாழறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. குரு என்ன பண்றாருன்னா, நீ வாழ், எதுக்குன்னா பகவான் அனுபவிப்பாய். ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உனக்கும் பகவான் உண்டு, உனக்கும் பகவத் தரிசனம் உண்டு. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் குரு. இப்ப குரு என்ன பண்றாருன்னா, இதை வச்சுட்டு அஞ்சாதே, இதுக்கெல்லாம் போய் கவலைப்படாதே, பகவத் தரிசனம் முக்கியம், பகவத் தரிசனம் உண்டு. திரௌபதிக்கு அவ்வளவு கஷ்டம் வரலன்னா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்திருக்க மாட்டா இல்லையா? அப்படி கத்தல அப்படின்னா கிருஷ்ண கிருப புரிஞ்சிருக்காது இல்லையா? அன்னைக்கு புரிஞ்சதுனாலே எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணான்னு கூப்பிட்டுருவா. பகவான் ஓடி வந்து அடியேன் தாசன் கை கட்டி நிக்கிறானா. மண்ணிலேந்து திரௌபதி கிருஷ்ணா அப்படின்னா என்னடின்றா, ஏண்டா இப்ப வந்தாய், நீ தாண்டி கூப்பிட்ட இல்ல, ரொம்ப வேலை பலுவா இருக்கு கிருஷ்ணா அப்படின்னு ஓடி ஓடி வந்துடுற, சும்மா இல்லடா கொஞ்ச நேரம் அப்படின்னு பகவான் சொன்னா, அன்னைக்கு நீ கூப்பிட்ட கூப்பாடுல பயமா இருக்கு, நீ எப்ப கிருஷ்ணானாலும் என்னவோ பிரச்சனை ஓடி வந்துடுறேன். திரௌபதி கண்கள் ஆனந்த பாஷம், அந்த ஒரு கஷ்டம் இவ கூப்பிடும் போதெல்லாம் கண்ணன் வந்து நின்னான். அப்ப அந்த கஷ்டம் நல்லது தானே? அப்ப அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை. குரு என்ன பண்ண, ஆமா போ, இது பெரிய கஷ்டம், பெருசா புலம்புறதுக்கு வந்துட்டியோ, இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்றதுக்கு வந்துட்டியோ, போ போ அப்படின்னுவா. நம்ம கஷ்டப்பட்டு வார்த்தைகள்லாம் தேடி கண்டுபிடிச்சு குரு கிட்ட இதெல்லாம் புலம்பி, பாவனி கவலைப்படாதே ஒரு சமாதானம் சொல்லுவார். பார்த்தா முதல்ல திட்டுதான் விழும், குருகிட்ட சொல்லாமலும் இருக்க முடியாது. பார்த்தாலே கண்டுபிடிச்சா நம்ம திருமுகம் இது காட்டி கொடுத்துருமே, ஏதோ சாப்பிட்ட ஏதோ மாதிரி வேற இருப்போம். சரியா, ஜெம் ஆஃப் எ பர்சன், ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கின்னு பேரு, ஜெம் ஆஃப் எ பர்சன். அப்ப எல்லாம் விடுங்கோ, அவா திட்டினா இவா திட்டினா, இவா புலம்பினா அவா இதுதா, அதெல்லாம் விடுங்க, பாத்துக்கலாம். இதெல்லாம் நான் சரித்திரத்தை எழுதி வைக்க போறா, இவர்கள் இந்த இடத்துல இவர்கள் அவமானப்பட்டார்கள், நமக்கெல்லாம் சரித்திரமே கிடையாது. ஏதோ ஹிஸ்டரி எழுத போறதுனாலும் வரலாறு ரொம்ப முக்கியம்னு பார்த்து பார்த்து ஒழுங்கா நடந்துக்கணும். விட்டுங்கோளே, எப்பயோ நிறுத்திட்டு போட்டோமே, எத்தனையோ அவமானங்கள்லாம் கூட பெரிய சரித்திரம் ஆயிருக்கு இல்லையா லோகத்துல. அதனால குரு என்ன பண்றாரா, இதுக்கெல்லாம் விலை கொடுக்காத, சும்மா சும்மா இதெல்லாம் ஒரு புலம்பு புலம்பாத, போப்போ வேலையை பார் அப்படின்னு விடுறாரு. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா,
அதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா? நங்கூரம் போல் குருநாதன் கடை விழியிருக்க, நங்கூரம் போல் குருநாதன் கடை விழியிருக்க, இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா? இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா? இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா? விழி கிடைக்குமா? அபய கரம் கிடைக்குமா? குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா?
இந்த சத்குருநாதனுடைய கிருபக கடாட்சம் எப்படின்னா, நங்கூரம் மாதிரி நம்மளை பிடிச்சு வச்சிருக்கான், நம்மளாம் அந்த கப்பல் மாதிரி தத்தளிச்சுருக்கோம் இல்லையா? இதுல குருநாதனுடைய கடைவிழி நங்கூரம் போல நம்மள அப்படியே பிடிச்சு வச்சிருக்கா. பஞ்சபாண்டவர்கள்லாம் இந்த வனவாசம் அஜ்ஞாத வாசம் பொழுது ரொம்ப வருத்தத்தை இருக்கா. அப்ப அவளுக்கெல்லாம் அவளுடைய குருதான் சமாதானம் சொல்லி தைரியம் கொடுத்து அத்தனை ஆச்சரியமாக அவளை ஜெயிக்க வச்சாராம். அப்ப நங்கூரம் போல இருக்கு குருநாதன் கடை விழி, நங்கூரம் போல அப்படியே கண்குத்தி பாம பார்த்துட்டே இருக்காரு நம்முடைய வாழ்க்கைய. நம்முடைய வாழ்க்கையில பிராரம்பம் நிறைய நடக்கிறது, எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு குருநாதன். எல்லாத்தையும் தாண்டி நாம பகவான் அடையறத உன்னே லட்சியா அம்மா வச்சுக்கணும்ன்றதுலயே அவர் குறியா இருக்கார். அவ்வளவு அழகா ஆச்சரியம். சத்ரபதி சிவாஜி சமத்ராமதாஸ் இருக்கும்பொழுதே போயிட்டான், அவர் தான் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். பிறகு அவர் பிள்ளைக்கு அவர் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு சமாதானம் சொல்றாரு, கவலைப்படாதே தைரியமா இரு அப்படின்னு. அவ்வளவு அழகா நம்ம மேல ஒரு அனுகிரகத்தோட இருக்கார், அக்கறையோட இருக்கார். கவலையே பட வேண்டாம், கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கலாம். வம்சத்தையே காப்பாத்திருவார், வம்சத்தையே கரையேற்றிடுவார். அவ்வளவு ஆச்சரியம், அத்தனை ஒரு கிருபை. நங்கூரம் மாதிரி இப்படி பிடிச்சு வச்சிருக்காராம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நமக்கு தெரியாது, நேரடியா பாக்குறாரோ இல்லையோ, நேரடியா சொல்றாரோ இல்லையோ, ஆனால் அந்த கடாட்சம் உள்ளுக்குள்ளேயே நினைச்சிருக்காளா நம்மள. நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம் இல்லையா, அது போல குருநாதன் நம்மள தன்னுடைய ஹிருதயத்துல வச்சு தியானம் பண்ணி இந்த குழந்தைக்கு ஒரு சமாதானத்தை கொடுற பகவானே அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார். அவளுடைய பிரார்த்தனை பலிதமாகிறது, அவளுடைய பிரார்த்தனை. சைத்தன்ய மகாபிரபு ஆச்சரியமான சத்குருநாதன் ஜெகநாதபுரியில இருக்கார். அப்ப அவர்களிடத்த நல்ல பக்தியுடைய ஒரு குடும்பம் இருந்தது. ஒரு நாள் அவ சைத்தன்ய மகாபிரபு சாப்பிடறதுக்கு கூப்பிடுறா. அவாத்து மாப்பிள்ளைக்கு இவரை கண்டா பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது சைத்தன்ய மகாபிரபுவை கண்டா. அதனால ஏதோ வேலைன்னு சொல்லி அவனை வெளில அனுப்பிட்டா. சைத்தன்ய மகாபிரபு வந்து அவருக்கு அழகா இலையெல்லாம் போட்டு சாப்பிட உட்கார வச்சுட்டா. கரெக்டா உள்ள வந்துட்டான், அந்த மாப்பிள்ள வந்துட்டான். வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு இலை பக்கத்துல வந்து உட்காந்தா 56 ஐட்டம் போட்டிருக்கா, சப்பன் போக். இந்த சப்பன் போக் ரொம்ப விசேஷம். முத முதல்ல ஆரம்பிச்சது கோபிகைகள் தான். இந்த 7 நாள் பகவான் கோவர்ணகிரியை தூக்கிட்டு இருந்தா பாருங்க. அப்ப 7 நாள் பகவான் ஒன்னும் சாப்பிடல. கிருஷ்ணன் ஒரு நாளைக்கு 8 வேளை சாப்பிடுற ஆளு, காத்தல ஒண்ணு, மத்தியானம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு, இன்பிட்டீன் கேப்ல ஒண்ணு, 8 வேளை சாப்பிடுவானா. கோபிகைகளுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது, குழந்தை 7 நாள் ஒன்னும் சாப்பிடலையேன்னு சொல்லி 7-8 56 ஐட்டம் கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டாலும். அப்ப ஆரம்பிச்சதுதான் சப்பன் போக். சரி, 7 நாள் கழிச்சு 56 ஐட்டம் சாப்பிட்டா பரவாயில்ல. பூரி ஜெகநாதன் டெய்லி 56 ஐட்டத்தோட சாப்பிட்டுருக்கு, ஆனா ஆள் குழுக்கு முழுக்குன்னு இருக்கு. அதனால ஒரிசால 56 ஐட்டம் ரொம்ப காமன் ஃபேக்டர் வாழ்க்கை. சப்பன் போக் அப்படின்னா அதான் விருந்த வாழ்க்கை. நம்மள மாதிரி 5-10 போட்டு அறிவி ஆஹான்றோம். 56 ஐட்டம் நம்மளால சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி 56 ஐட்டம் என்ன நடமாடும் ஜெகநாதன் சைதன்ய மகாபிரபு கொண்டாடுவார். அழகா அவர் எல்லாருக்கு முன்னாடி 56 ஐட்டம் வச்சிருக்கா சைதன்ய மகாபிரபு அப்படி சாப்பிடுறார். இப்ப வந்துட்டு ஐயோ இது என்ன சன்னியாசியா சம்சாரியா போகியா ரோகியா யோகியா இப்படி சாப்பிட்டு தொலைகிறாரேன்னுட்டான். சைதன்ய மகாபிரபு சிரிச்சா மற்றவர்கள் ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. சைதன்ய மகாபிரபு சிரிச்சா நானும் அதே தான்ப்பா சொல்றேன், யாரும் கேட்க மாட்டேங்கிறா. நான் அதையே தான் சொல்றேன், ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறா தெரியுமா. நீயா சொல்லி வாழ்க்கை புரியட்டும், நான் சொல்லிதான் புரியல, நீ சொல்லியாவது புரியட்டோம்னுட்டான். வாழ்க்கெல்லாம் கோபம் வந்து அவனை திட்டி துரத்தி விட்டுட்டான். சைதன்ய மகாபிரபு சொன்ன அவன் சொல்ற ரொம்ப நியாயம் கோச்சிக்கவே, அவன் சொல்ற ரொம்ப நியாயம். சன்னியாசினா இவ்வளவு கபலம் தான் சாப்பிடணும்ன்ற 8 கபலம் 16 கபலம் 32 கபலம்னு ஆர்டர் எல்லாம் இருக்கு. நீங்க ஆசையா கொடுக்கறேன்னு நான் ஆசையா சாப்பிட்டு இருக்கேன், ஆனா இதெல்லாம் ஒரு போகி மாதிரி சாப்பிட்டு இருக்கேன், யோகி மாதிரி சாப்பிடறது இல்லை என்ன. அவர் சொன்ன ஐயோ நீங்க தான் அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஒரு வழியா சைதன்ய மகாபிரபு சாப்பிட வச்சுட்டா. சாப்பிட்ட உடனே அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்தான், திடீர்னு பார்த்தா அவனுக்கு உடம்பு முடியாம போயிடுத்து, ஜுரம், ஜெகநாதனு கோபம் வந்து எடுத்து பெரிய ஜுரம் வந்து படுத்த படுக்கி ஆயிட்டான். எத்தனை மருந்து கொடுத்து சரியாகல, படாத பாடுபடுறான். ஆத்திரக்காலம் போய் தொலைகிட்டோம்னுட்டான். இப்படி அவசாரம் பண்ண இருந்து அவசியமே இல்லை, போகட்டோம்னுட்டான். அவன் பொண்டாட்டி முதற்கொண்டு யாருமே வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டான். சைத்தன்ய மகாபிரபு இந்த விஷயம் தெரிஞ்சு கொடுத்தவன் உடம்பு முடியாம படுத்துட்டு கிடக்கிறான் அப்படின்னு ஓடி வந்துட்டாரான். ஓடி வந்தார், ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கோச்சுட்டார். இல்ல அவன் பண்ண அபச்சாரத்துக்கு படட்டம் அப்படின்னா, அவர் சொன்ன ஒரு அபச்சாரம் பண்ணவே இல்லையே, அவன் அபச்சாரமே பண்ணலையேன்னு சொல்லி அவன் பக்கத்துல உட்காந்து அப்படி நெஞ்சு தடவி கொடுக்கிறார். ஏ வியாதியே வெள்ளப்போ, ஏ கோபமே பொறாமையே துவேஷமே வெள்ளப்போ. இவன் நல்ல பரிசுத்தமான ஆத்மா, அதனாலதான் ஜெகநாத கஷேத்திரத்துல இருக்கான். சைதன்ய மகாபிரபு சொல்ற ஜெகநாத கஷேத்திரத்துல இருக்கான் அப்படின்னா பரிசுத்தமான ஆத்மாவா இருந்தான் நடக்கும். அப்ப இல்ல ஏதோ ஒட்டின்னு இருக்கு, ஏ காமமே ஏ கோபமே ஏ பயமே ஏ பாபமே ஏ பிராரப்தமே எல்லாம் வெள்ள போங்கோ, நான் சொல்றேன் வெள்ள போங்கோ அப்படின்னு சொல்லி தடவி கொடுக்கற. கொஞ்ச நேரத்தை கண்ணை திறந்து பார்த்தான், ஃப்ரெஷ் ஆயிட்டான். ஓன்னு அழுதான், அவன் தெரிஞ்சு போயிடுது அவன் உசுறு போகிற நிலைமையில சைத்தன்யர் தான் அவனை காப்பாத்திருக்காருன்னு. அவ்வளவு அழகா உடனே திருவடிகள்ல விழுந்தான், என்ன மன்னிச்சிடுங்க என்ன மன்னிச்சிடுங்க என்ன மன்னிச்சிடுங்க. அவர் சொன்னார், ஒண்ணும் இல்லப்பா, நீ ரொம்ப பரிசுத்தமான ஆத்மா தெரியுமா, நீ ஞான தங்கம், நீல நிறைய நாமஜபம் பண்ண ஜெகநாதன் அனுபவின்னுட்டார். வாத்துல எல்லாரும் கதறினா, நாங்கள்லாம் கூட அவனை வேண்டான்னு விட்டுட்டோம், நீங்க விடலையே சுவாமி. அவர் சிரிச்சா, திட்டுறான் கேவலப்படுத்துறான்றதுக்கு அவனை தள்ளி விட முடியுமா, குழந்தை தானே, குழந்தை தப்பு தப்பா அதான பேசும், அதுக்கு நம்ம தானே சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும். அதனால அவன் இனிமே நல்லா ஆயிட்டான், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி வம்சத்துடைய துக்கத்தையே மாத்தி கொடுத்தாரான். நங்கூரம் போல் குருநாதன் கடை வழி இருக்க சம்சார துயர் கண்டு மனம் அஞ்சுமா. இந்த புயல் எவ்வளவு அடிச்சாலும் தைரியமா இருந்து விடலாம். குரு கையை பிடிச்சு நம்மளை இழுத்து கொண்டு போய் பகவான திருவடிகளை சேர்த்துருவார். இதெல்லாம் வரட்டும் போட்டோம் அவ்வளவுதானே. எப்படி நமக்கு தெரியும் பாம்பேல மழை வந்தா ஒரு நாள் ட்ரெயின் நிற்கும் லீவுன்னு தெரியும், அது என்னைக்கு காத்துட்டு இருப்போம் இல்லையா. ட்ரெயின் மழை வந்து ட்ரெயின் எடுத்தா நல்ல மழை, அது அப்பதான் நமக்கு சமாதானம். அது வரைக்கும் வருஷம் மழையே இல்லைன்னு மழை பெய்ஞ்சு ட்ரெயின் நின்று எடுத்து எங்கேயா மாட்டின்டா, யாரா பயப்படுறதே சொல்லுங்க பாம்பேல. அவர் பெருமை, ட்ரெயின்ல மாட்டின்ட்டா வடா பாவா சாப்பிட்டார், 8 மணி நேரம் அங்கேயே உட்காந்துருந்தா, அப்புறம் ட்ரெயின் போச்சு, பழகி போயிடுத்தோம். சம்சார புயல் அவ்வளவுதான், இது ஒரு அடி அடிக்கும், அடிச்சு ஓஞ்சி அடங்கும். மழை எவ்வளவு கொட்ட முடியும், ஒரு லெவலுக்கு மேல கொட்ட முடியாது, ஒரு லெவல் மேல போச்சுன்னா வெள்ளம் வரும், அவ்வளவுதான், வெள்ளத்தையும் பார்த்தாச்சு, வெள்ளம் தானா வடியும், அவ்வளவுதானே. அந்த மாதிரிதான் சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சவே வேண்டாம், குருநாதன் கடை விழி இருக்க நங்கூரம் போல் விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது
அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, நங்கூரம் போல் குருநாதன் கடை வீருக்க, இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து, உன்வியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, உன்வியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, உன்வியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, எனதெல்லாம் அடியில் வைத்து. அத்தனாச்சரியம், நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து. இந்த குருநாதனிடத்துல நிஜமான அன்பு, நம்ம எல்லார்கிட்டையும் அன்பு வச்சுருக்கோம், ஆனா எவ்வளவு தூரம் அது உண்மை நமக்கு தெரியல. ஆனா குருநாதன் நம்ம மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. எதையும் எதிர்பார்க்காதே பரம பவித்திரமான அன்பு, பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் ஒரு அன்பு. நம்ம நன்னார்க்கணமே நன்னார்க்கணமே நன்னார்க்கணமேனு ஒரு பரிதவிப்பான். நாரதர் அப்படிதான் குருவனுக்கு உபதேசம் பண்ணிட்டார். அப்பப்ப ஒவ்வொருத்தரும் எட்டி எட்டி பாருங்க, ஐயோ அஞ்சு வயசு பிள்ளை, ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு சொல்ல சொல்லிட்டோம், மதுவானத போய் தனியா நிக்க வச்சுட்டோம் அப்படின்னு எட்டி 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 பார்த்துட்டே இருக்காராம். அப்ப அப்பா அம்மா எல்லாம் நீங்க போகாதீங்கன்னு சொல்லி இவர் பார்த்துட்டு இருக்கார். எல்லாம் பார்த்துட்டு அவன் ஜெயிச்சோன்னு ஓரத்துலன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். ஒரு இடத்துல திரும்பி வந்து அவனை பார்த்து, என்னடா பயல பகவான பாத்தியா அப்படின்லாம் கேட்கவே இல்லையா, திரும்பி மீட் பண்ண மாதிரியே காண கிடைக்கல. 36 வருஷத்துல திரும்பி நாரதர் வந்து பார்த்தா மாதிரியே காண கிடைக்கல துருவனை. நினைச்சு நினைச்சு அசந்து போறேன். அப்ப உபதேசம் பண்ணாலும் அவன் ஜெயிச்சதை பார்த்து அவன் இனிமேல் ஜெயிச்சுதான் தெரிஞ்சவனு விட்டுட்டு போயிட்டார் அவ்வளவுதான். ஆனா அதே துருவனுடைய சரித்திரத்தை நாரதரே உபன்யாசம் பண்றார், அதான் அதிசயமே. பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் துருவ சரித்திரம் கேட்டா ரொம்ப விசேஷம்னு பாகவதம் சொல்ல, கரெக்டா இன்னைக்கு பௌர்ணமி குரு பூர்ணிமா, உட்கார்ந்து நாரதர் பிரவசனம் பண்றார். சிஷ்யனுடைய பெருமையை எப்பேற்பட்டவன் தெரியுமா, என்னோட விஷயம் சொல்ல மாட்டேங்கிற துருவன் அப்பேற்பட்ட பகவத் பக்தன் அப்படின்றார். அத்தனை ஆச்சரியமா அவனை நினைச்சு 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 இவர் தியானம் பண்றார். பிரபோ காட்சி கொடுத்துரு, பிரபோ காட்சி கொடுத்துரு, பிரபோ காட்சி கொடுத்துரு, பிரபோ காட்சி கொடுத்துரு. அப்படி ஒரு நிஜமான அன்பு. நம்மளை திட்டுவார், கோச்சிப்பார், கண்டுக்காம இருப்பார், ஆனா உள்ளுக்குள்ள நமக்காக அந்த ஹிருதயம் துடிச்சுட்டே இருக்கும், ஒவ்வொரு க்ஷணமும் துடிச்சுட்டு இருக்கும். சந்தேகமே வேண்டாம். எனக்கு ஒரு சிஷ்யனா இருந்து நான் சொல்றேன், குருஜி அம்மா போன் பண்ணுவா நான் பேசுவேன், எப்படிமா இருக்கேன், நன்னா இருக்கேன்டா பகவான், நன்னா வச்சிருக்கான், ரொம்ப டயர்டா தான் பேசுவேன். அவனோட நான் இரும்பிடுவேன், இருமினா என்னடா இருமற உடம்ப பாத்துக்கோடான். நிஜமாவே எனக்கு அழுகியா வரும், எதுக்குடா இரும உடம்ப பாத்துக்க மாட்டியா அப்படின்வா, உடம்ப பாத்துக்கோடா அப்படின்வா. அத்தனை ஆச்சரியம், அவ்வளவு விசேஷம். நான் போன அப்படி தடவி கொடுப்பேன், எனக்கு இந்த கழுத்து வலி இடுப்பு எல்லாம் வந்தோடனே வா அப்படின்னு சொல்லி தடவை அப்படி தடவை, நீ நல்லா இருக்கணும்டா, நீ நல்லா இருக்கணும்டா, இவ்வளவுதான் சொல்லுவா. கடைசி வரைக்கும் நீ நல்லா இருக்கணும்டா, வேற வார்த்தையை சொன்ன தலையில கை வச்சு, நீ நல்லா இருக்கணும்டா, நல்லா இருக்கணும்டா. நிறைய நாள் எங்கிட்ட பேசாமலா இருந்திருக்கா குருஜி அம்மா ஆரம்ப காலத்துல, நிறைய நாள் கண்டுக்காமலா இருந்திருக்கா, கோம கோமா வரும், நிறைய சண்டை போட்டுருக்கேன் நான் குருஜி அம்மாவோட. என்ன மாதிரி குருஜி அம்மாவோட சண்டை போட ஆளே கிடையாது, அவர் பெருமை வச்சுக்கோங்களேன், அப்படி சண்டை போட்டிருக்கேன். எனக்கு குருஜி ஆக்கினதுக்காக சண்டை போட்டிருக்கேன், என்ன உபன்யாசம் பண்ணதுக்காக சண்டை போட்டிருக்கேன், நாமதம் சிதிக்கிறதுக்காக சண்டை போட்டிருக்கேன், எத்தனை சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா, அவ்வளவு சண்டை போட்டிருக்கேன். கொஞ்ச நஞ்சம் கிடையாது சண்டை, நான் அம்மா கிட்ட போட்டது. ஆனா நீ நன்னா இருடா, நீ நன்னா இருக்கணும்டா பயல அப்படின்பா, நீ நன்னா இருக்கணும்டா குழந்தை அப்படின்பா. அத்தனை ஆசையா, அவ்வளவு அழகா, நிஜமான அன்பு வைத்து, அந்த அன்பு அதுக்கு என்னடா கொடுக்க முடியும்னா, எனதெல்லாம் அடியில் வைத்து, அந்த திருவடியில கொண்டு போய் நம்மளோட எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ண முடியும், அவ்வளவுதான். எதுவுமே என்னோடதல்ல, சத்குருநாதா பாகிமாம். சத்ரபதி சிவாஜி அப்படிதான் பண்றான், சமர்த்த ராமதாசரோட திருவடிகள் அத்தனையும் சமர்ப்பணம் பண்றான். இந்த ராஜ்யம் நான் எல்லாம் உம்முடைய சொத்துனுட்டான், எல்லாம் உம்முடைய சொத்துனுட்டான் சமர்த்த ராமதாஸ் சரின்னுட்டான். அவ்வளவு அவன் பாட்டு மடையில போய் உட்காந்துட்டான் சத்ரபதி சிவாஜி. அவன் அம்மா பயந்து ஓடி வந்துட்டா, இந்து சாம்ராஜ்யத்துக்காக இந்த பாடுபட்டா கடைசியில போய் யோகி மாதிரி உட்காந்துட்டானே சத்ரபதியா இல்லையே. சமர்த்த ராமதாஸ் ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு திரும்பி ராஜாவா வருவான், பயப்படாதீங்க. அடுத்த நாள் கதவை சேரிக்க வரான் சத்ரபதி சிவாஜி. சேரிக்க வந்தான், என்னப்பா நல்லா தியானம் எல்லாம் பண்ணியா, என்ன பண்ணு, சரி ராஜ்யத்துக்கு கிளம்பு. சரிச்சா எனக்கு எது ராஜ்யம், என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. இல்லப்பா என் ராஜ்யத்துக்கு போ, உங்க ராஜ்யம் மாமா நேத்து என்கிட்ட கொடுத்தா என் ராஜ்யம். அங்கப்பா என்ன பண்றதுன்னா, என்னோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுட்ட, உன் ராஜ்யம் இல்ல என் ராஜ்யம், நான் உனக்கு அந்த உத்தரவு கொடுக்கிறேன், என் ராஜ்யத்தை நீ அழகா பாத்துக்கோ, விரோதிகளிடத்திலிருந்து காப்பாத்து, இந்து சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு வா, எப்ப நான் என்னென்ன சொல்றேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சிவாஜிக்கு ஒன்னும் மறுக்கவே முடியல, அவன் சொன்ன சிம்மாசனத்தை உட்கார மாட்டேன், என்னுடைய வேலைக்காரனா சிம்மாசனத்தை உட்காரணும், நீ என்னுடைய வேலைக்காரன் நினைச்சிட்டு உட்காருண்ட. சத்தியம், அத்தனை ஆச்சரியம், சிவாஜி அம்மா கதறினா குருநாதான். சிரித்த சமர்த்த ராமதாசர், அவன் இந்த மாதிரி ஆகணும்ன்றது பிரயத்தனம் பட்டவனே நான் தான், நிச்சயமா இந்து சாம்ராஜ்யத்தோட சத்ரபதி அவன் தான் அப்படின்னார். உட்கார வச்சா, அப்ப இந்த குருவிடத்தில் நடக்க எல்லாத்தையும் சமர்ப்பணம் விட, உன் விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குவார், உன் விழியோர படகில் எனக்கு ஒரு சின்ன இடம், பெரிய படகாது. ஒவ்வொரு சிஷ்யாளுக்கும் இவாள்லாம், ஒவ்வொரு குருவுக்கும் இவாள்லாம் சிஷ்யான்னு ஒரு லிஸ்ட் உண்டு, ரொம்ப அழகா இருக்கும். அந்த லிஸ்ட்ல இருந்து அவன் வேற குரு கிட்ட போகவே முடியாது, போனாலும் திரும்பி வர வேண்டியதுதான். சில சிஷ்யாலாம் வருவா குருநாதனே அப்புறமா 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 சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவ. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ரொம்ப அழகா இருக்கும். அது சுத்தி அடிச்சு வருவா, எங்க சுத்தினாலும் கடைசியில் அங்க வந்து நிற்பா, வேண்டாம்னு ஓடுவா, ஆனா திரும்பி அங்கேயேதான் வந்து நிற்பா. அந்த விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா, அந்த விழியோர படகில் இடம் கிடைச்சு விடுத்துனா அப்படியே கொண்டு போய் பகவத் சரணாரவிந்தத்தை கொண்டு போய் விட்டுடுமா. அத்தனை ஒரு கிருபையா, நிஜமான அன்பு வைத்து. அதனாலதானே பிள்ளை உரங்காவிலிதாசரை பார்த்துட்டு ராமானுஜர் இங்க வான்னு கூப்பிட்டு, உன் பெண்டாட்டியுடைய கண்ணை விட அழகான கண்களை காட்டினா என்னடா பண்ணுவாருன்னு கேட்கிறார். அது கடிமை, நான் வாடா பையிலையும் கூட்டிட்டு போய் ரங்கனுடைய கண்ணழகை காட்டி கொடுத்தாரு இல்லையா, அப்படிப்பட்ட கண்ண அன்னைக்கு அவர் பார்த்து அந்த விழியோர படகுல இடம் கொடுத்தாரு பாருங்க. பிள்ளை உரங்காவலிதாசர் ஜெயிச்சுட்டார், அவ்வளவு அழகா பகவத் தியானம், அவரும் அவர் மனைவி அப்படி ஒரு தியானம், பிராமணாளுக்கு சமமா வச்சிருந்தார் பிள்ளை உரங்காவலிதாசர். மல்லர் ஜாத்திய மடத்துல யாரும் அவர் ஒன்னும் சொல்லிட முடியாது, ஒன்னும் கேவலமா நடத்திட முடியாது, அப்படி வச்சுருந்தாராம். உன் விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா, அதனால குருநாதான் சமர்ப்பணம் பண்ணிட்ட ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டா எல்லாம் அவர் பார்த்து நடத்திப்பார். விழியோர படகுல ஒரு சின்ன இடம் கடச்சொடுத்தா போதும். நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா? ஹரிதாஸ் யவன் சுவாமி கிருஷ்ணசைதன்ய மகாபிரபுடைய சிஷ்யர். சம்மன உட்காந்து காட்டுல உட்காந்து புளியான ஒரு கிராமம், அந்த கிராமத்தை உட்காந்து தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவர் பேரை கெடுக்கிறதுக்காகவே ஒருத்தன் ஒரு விபச்சாரி அனுப்பிட்டான். தனியா போய் ஏகாந்தமா உங்களோட நான் காமசுகம் அனுபவிக்கணும்னு கேளு அப்படின்னா. அவளும் வந்தாள். முதல் நாள் எல்லாரும் போன பிரகாசியமா வந்தா. சந்தியா வேளையில வந்தா சொன்னா, அவர் சொன்னார் ரொம்ப சந்தோஷமா உட்காரி என்னோட ஜபத்தை முடிச்சுட்டு வரேன்னு. அவளும் பார்த்தா சார் ரொம்ப ஈஸியா மாட்டின்ட்டாரு, ரொம்ப பெரியவர் ஊர்லாம் சொல்லிட்டு இருக்காச்சு அப்படின்னு நினைச்சா. இப்படியே உட்காந்துட்டே அவர் நம்ம அது வரைக்கும் வாயை முணுமுணுத்து சொல்லிட்டு இருந்தார். இப்ப வந்து உட்காந்தவன ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே கத்தி கத்தி சொல்ல ஆரம்பிச்சா. இப்படி பார்த்தா சிரிச்சா, சாமி நல்லாதான் வேஷம் போடுறது, ஜோர ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே நல்லா கத்திலாம் உறக்கலாம் சொல்றாரு. அவர் நினைச்சா அவர் தன்னை கட்டுப்படுத்திக்கிறதுக்காக சேஃபா கத்தி கத்தி சொல்றாரு போல இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுட்டா. அப்படியே ஆச்சு பொழுது விடிஞ்சுடுத்து. அவர் எப்படி பார்த்து பார்த்து டயர்டா உட்காந்துட்டா. அவர் பொழுது விடிஞ்சதை பார்த்து அவர் சொன்ன, ஐயோ பொழுது விடிஞ்சுடுத்துமா, சாரிமா, மன்னிச்சுக்கோமா, கவலையே படாத, இன்னைக்கு ஆசையை பூர்த்தி பண்றேன்னு. அவ பார்த்து அந்த ஆளுக்கு ஆசை இருக்கு. அப்ப சரி அடுத்த நாள் போயிட்டா. பார்த்தாலும் போய் சாயங்காலம் வந்துட்டா. அழகா வந்தா உக்காந்தா. அவ கேட்டா முடிஞ்சுதான், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், பயந்தே போயிட்டா, ஐயோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் உறக்க சத்தம் போட்டு சொல்லிட்டு இருந்த. இப்படியே அவளை பார்த்தா சும்மா தானே உட்காந்து இருக்க சொல்லலாமோன்னு, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அப்படின்னு. உடனே அவளும் சரி எப்படியோ இருந்தாலும் வசப்படுத்தினா பணம் வாங்கியிருக்கா ஒருத்தங்கிட்ட. உடனே அவளும் உட்காந்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்னு இவர்கிட்ட காரியம் நடக்கிறதுக்காக ஆசையே இல்லாம சத்தையே இல்லாம நம்பிக்கையே இல்லாம ருச்சியே இல்லாம சும்மா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு அந்த விபச்சாரியோட சேஷிதங்கள்லாம் பண்ணிட்டு அந்த உடம்பெல்லாம் காட்டிட்டு அப்படிலாம் அப்படி பண்றா. அவர் பாட்டு இவளை பாச்சிருச்சு ஹரேராம ஹரேராம். அவரும் பார்த்தா அவர் மயங்கி போயிட்டார். வசமா ஜம்முன்னு நாமஜம் ஜபிக்க ஆரம்பிக்கிற மாதிரி சொல்றார். அப்படியே அடுத்த நாள் பொழுது போச்சு. மூணாவது நாளும் வந்தா அந்தவன உட்காந்து ஹரேராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 இவ ஆரம்பிச்சுட்டா. அதான சுவாமி சொல்லணும், இன்னைக்கா சீக்கிரம் முடிப்பேளா, முடிச்சுடுறேன் இன்னைக்கு வந்து ஆச்சு. மூணாவது நாள் பார்த்தா அவன் கேட்டுட்டே இருக்க, என்ன ஆச்சு கவலையே படாத, எல்லாம் மாறிண்டே இருக்கணும், கடைசியில் இவன் மாறிட்டு இருக்க அவளுக்கு தெரியல. நாலாவது நாள் வந்தா. நாலாவது நாள் போக வேண்டாம்னு நினைச்சா தானாவே வந்துட்டா. நிம்மதியா இருந்தது. ஆனா சந்தியா காலம் ஆயிடுது அப்படின்னா அந்த ரணவேதனை அவளுக்கு. ஏன்னா உடம்ப புண்ணாக்கி தான் அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கா. இந்த ஒரு மூணு நாளா சந்தியா காலம் ஆயிடுதுன்னா அவ பாட்டுக்கு முன்னாடி வந்துருக்கும், முன்னேறி வாங்கும் குரு பூர்ணிமாக்கா, முன்னேறி வாங்கும். அவ பாட்டுக்கு உட்காந்தா நாமச்சம் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டா. மனசுல அப்பாடான ஒரு சமாதானம் அவளுக்கு. நாலு நாள் ஆச்சு, அஞ்சு நாள் ஆயாச்சு. ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டு அழுதா. அஞ்சு நாள் நான் வாழ்க்கையில் அடைஞ்ச ஆனந்தம் இது வரைக்கும் அடைஞ்சதே இல்லை. என்ன ஒரு சமாதானம், என்ன ஒரு நிம்மதி, இது போல ஒரு திருப்தி, ஒரு சுகம் நான் அனுபவிச்சதே இல்லை. ரொம்ப மோசமானவ, ரொம்ப கேவலமானவ, அழகுனால அவ்வளவு அபிமானம் கொண்டவள், இத்தனை ஆண்களை வசப்படுத்திருக்கேன்னு சிமர்ல இருந்தவள், நான் கேட்கிற பணத்தை கொண்டு கொட்டுறதுக்கு ஆள் காத்துட்டு கிடக்கிறான், ஆனா என்னுடைய எதுவுமே உங்களை வசப்படுத்தலையே, என்னுடைய அழகு, என்னுடைய எவ்வனம், என்னுடைய காம சேஷ்டைகள் எதுக்குமே நீங்க வசப்படலையே. அப்ப இதை விட ருச்சியா உன்னை நீங்க அடைஞ்சிருக்கேன்னு தெரியறது. நாலு நாள் அஞ்சு நாள் ஆயாச்சு எனக்கு உட்காந்துட்டு இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணாலாம் எனக்கு வராது, வந்துடுத்து பகவான் ஏத்துப்பானா, எனக்கும் பகவானை பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு. போதும்னு ஆயிடுச்சு. நான் பண்ண பாவங்கள்லாம் மனசை போட்டு உழுக்கிறது, வீணா போயிட்டேனேன்னு துக்கமா இருக்கு. நல்ல கதி அடையணும்னு ஆசையா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. சுவாமி அனுகிரகம் பண்ணுங்கன்னு திருவடியில விழுந்தா. நிறைய அலங்காரம் பண்ணிருந்திருக்காரு. எல்லா ஆபரணங்கள் எல்லாம் கழட்டி அவர் திருவடிகளில் போட்டா. நான் என்ன ஒப்படைக்கிறேன், எத்தனையோ பேர்கிட்ட என்ன கொடுத்தேன், எல்லாம் அவாயிஷத்தை என்னை உபயோகப்படுத்தின்றா. தயவு செஞ்சு எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுங்கன்னு. ஹரிதாஸ் அவன் சிரிச்சா. நீ பாக்யவதிமா, நீ புண்ணியவான் அப்படின்னுட்டான். அவ பார்த்தா, நானா? நான் புண்ணியசாலியா? நான் வெபச்சாரி. அஞ்சு நாளா உக்காந்து ஹரிநாமம் சொல்லியிருக்க, ஹரிநாமம் வந்துடாது. நாலஞ்சு நாளா உக்காந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா விடிய விடிய சொல்லியிருக்காரு. ஹரி ஒன்ன இடத்துல பிரசன்னமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. ஒன்னும் வேண்டாம், இது போதும். நீ எதுவுமே வேண்டாம். ஐயோ, இவ்வளவு நாள் நான் பண்ண பாபத்துக்கு பரிகாரம் அதான் பண்ணிட்டியே. பாவத்துக்கு பரிகாரம் தான் மூணு நாளா நாலு நாளா உட்காந்து ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொன்னிய, இதுதான் பரிகாரம். இதுக்கு மேல வேற பொருள் பரிகாரம் வேண்டாம். அப்ப அப்ப என் பாவம் எல்லாம் போயிடுதா? சத்தியமா போயாச்சு. நீ புண்ணியசாலி, நீ பரம பவித்திரமானவள். ஹரிநாமத்து மேல சத்தியம்னுட்ட, ஹரிநாமத்து மேல சத்தியம்னுட்ட. அவ கேக்குறா, ஒரு கால் திரும்ப என் மனசு கீழே போயிடுது. நான் போகாது, ஹரிநாமம் போக விடாது. ஒரு கால் போயிடுது, போக விடாது. போனாலும் ஹரி கூட்டுன்னு வந்து கவலைப்படாதேன்னுட்ட. ஒரு கால் இந்த பழக்கம் விட்டு போகாது இல்லையா? அப்படியே போனாலும் கவலைப்படாதே, ஹரி இழுத்துட்டு வந்துடுவோம், ஹரிநாமம் உன்ன கை விடாதுன்னுட்ட. நான் என்ன பண்ணட்டோம்? இங்கேயே உக்காந்து இதே மாதிரி ஜெபிச்சுன்னு. நீங்க நான் கிளம்பி போறேன். அவர் கிளம்பி போயிட்டா. எல்லாரும் முதல்ல இவளை கிண்டல் பண்ணா. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாருக்கும் மேல மரியாதை வந்து அவள் பேர் ஹரிதாசினே மாறிடுத்து. ஹரிதாசருடைய தாசியான ஹரிதாசி. நாமஜபம் பண்ணி நாமஜபம் பண்ணி நாமஜபம் பண்ணி சரீர அபிமானத்தையே விட்டு ஒரு சமயத்துல ஹரியோட இரண்டரை கலந்தாள்னு இருக்கு. நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து உன் விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா. அந்த சின்ன இடம் கிடைச்சுடுத்து ஹரிய அடைஞ்சுட்டான். அதனாலதான் குரு குரு என்ன பண்றாருன்னா, விடு விடு விடு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காது. நாம பாபீர புத்தியையும் மாத்தி அனுகிரகம் பண்றார். நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டி நம்மளை திருத்தற, நம்மளை அவமானப்படுத்தல, கேவலப்படுத்தல. என்ன புரிஞ்சுக்கணும், உலகத்துல போய் விபச்சாரம் என்ன பாடுபடுத்திடுவோம் நம்ம? ஹரிதாஸ் அதெல்லாம் பண்ணவே இல்லையா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டா. அதனாலதான் விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா. சத்தியம் இவ்வளவு பண்றாரு இல்லையா குரு. அலை மீது அலையாக பெயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை கொடுத்துடுறார். நங்கூரம் போல் குருநாதன் கடை விழி இருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சாது. எனது நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்கும். குரு கிட்ட அந்த பூரணமா நம்பிக்கை இருந்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். அரகுல நம்பிக்கையே கிருப பண்ணிடுவார். அந்த நம்பிக்கையை கொஞ்சமா வளரணும்னு விட்டுடுவார் தைரியமா. அப்ப இவ்வளவும் பண்ண குருநாதனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? தலையல்லால் கைமாறில்லை என்று ஆழ்வார்கள். என்ன பண்ணிட முடியும்? சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான். போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. நிகமாந்த மகாதேசிகர் சொல்றார், உள்ளுக்குள்ள ஞான விளக்கை ஏற்றி இருள் அனைத்தும் மாற்றினவர்க்கு ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான். பகவான் கூட ஒரு கைமாறு பார்க்க முடியாதான். குருவாக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையா. போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாட்சி வளர்ப்பதும். அவளை கொண்டாடுறது, அவளை ஹிருதயத்தை வச்சு தியானம் பண்றது, அவளுடைய பெருமையை லோகத்துல பிரகடனம் பண்றது, இத்தனையும் பண்ணா கூட சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. அவ பண்ணதுக்கு இது ஒண்ணுமே இல்லையே, ஒரு தூசுதானே. சம்சார காப்பு கரையில கடல்ல இருந்து காப்பாத்துறா, அஞ்சாதேன்னு சொல்றா, தைரியம் கொடுக்கறா, நம்பிக்கை கொடுக்கறா, பாபத்திலேருந்து மாத்தி எடுக்கிறா, நமக்கு நம்பிக்கையை கொடுத்து பகவானை பார்க்க வைக்கிறா, பகவத் தரிசனத்தை உண்டாக்கி கொடுக்கறா. வைராக்கியமே இல்லாத நமக்கு வைராக்கியத்தை கொடுக்கிறார். எதுக்கெடுத்தாலும் பயந்து நம்மள பயப்படாம பண்றார். இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது.
கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவும் தன் அருள் இருந்தால். கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவும் தன் அருள் இருந்தால். உனக்கென்று உனக்காக எனையாக்குவேன். உனக்கென்று உனக்காக எனையாக்குவேன்.
சில இடங்கள்ல குணக்குன்றே உனக்காக உண்டு. குணக்குன்றான் குரு, குணஸ்வரூபமா இருக்கார். இந்த குரு இவ்வளவு பண்ணதுக்கு என்னடா பண்ண முடியும்னா, கோடி ஜென்மம் எடுத்து திரும்ப திரும்ப குரு பண்ண உபகாரத்துக்கு அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம். உனக்கென்று உனக்காக இணையாக்குறேன். இப்ப குருவுக்காக நம்ம இருக்க முடியல இல்லையா? நம்முடைய விஷயங்களுக்காக குருவை ஆசிரியச்சிருக்கோம், ரைட்டா? இது நடக்கணும், இது மாறணும், இது சரியாகணும், இப்படி பலவிதமான விஷயத்துக்காக குருவை பிடிச்சிட்டு இருக்கோம். குருவுக்காக அப்படி இருக்க முடியல. குரு அதை எதிர்பார்க்கல வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் விட்டு என் வேலையை பாருன்னு சொல்றது, நீ எல்லாத்தையும் விட்டு உன் வேலையை பாருன்னு சொல்ற. நேரமாயிடு, ஆத்துக்கு போ, கடமைய பண்ணு, சாப்பிடு, தூங்கு, அவ்வளவுதான். அதான் குரு கிருப. எல்லாரும் எனக்கு பண்ணு, எனக்கு பண்ணு, எனக்கு எனக்கு என்ன பண்ணா அப்படின்னு கேப்பா குரு. எனக்கு ஒண்ணுமே நீ பண்ண வேண்டாம், நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போனால் போதும். சத்ரபதி சிவாஜி கிட்ட சமுத்திரராமதாசர் ஒண்ணுமே கேட்கல தெரியுமா? ஒண்ணுமே கேட்கல. அவன் சொல்ல, அந்த ராஜ்யமே உங்களோட அதுன்றான். அவர் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்டா, ராஜ்யமே என்னோட போதும் அப்படின்னு. இந்து சாம்ராஜ்யம் இருந்தா எனக்கு அது போதும், வேற ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு. அத்தனை வசதி சுவாமி ராமானுஜர். பிள்ளை உரங்காவலிதாசர் ஒரு ராஜாவிடத்துலதான் செக்யூரிட்டி கார்டா இருக்க. ஒரு ஸ்தித்தியில அந்த ராஜாவுக்கு பிள்ளை உரங்காவலிதாசருடைய மகிமை புரிஞ்சுடுத்து. புரிஞ்ச உடனேயே ராஜா பார்த்தா, இனிமேல் நீங்க வேலைக்கு வர வேண்டாம், உங்களுக்கு சம்பளம் நான் கொடுத்துடுறேன் அப்படின்னுட்டான். உடனே அழகா பிள்ளை உரங்காவலிதாசம் தெய்வமேனு ராமானுஜர் மடத்துல இருந்து கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு மாசம் ஆச்சு, ராஜா பணத்தை கொடுத்து விட்டான், பொட்டம் அழகா கொடுத்து விட்டாச்சு. ஒரு பணம் முடிப்பு எப்பொழுதும் போல பிள்ளை உரங்காவலிதாசர் சம்பாத்தியம் வாங்கினதை நேரம் முதல்ல கொண்டு ராமானுஜர் திருவடியில கொண்டு வைப்பார். ராமானுஜர் என்ன பண்ணுவாருன்னா, வாத்து வரவு செலவு கணக்குல அவருக்கு தெரியும். இந்த மாசம் தீபாவளி உண்டு, வாத்த வந்திருக்கா, வாத்த அந்த செலவு இருக்கு, குருவுக்கு அவ்வளவு தூரம் தெரியுமா, யார் யாருடைய ஸ்திதி என்ன, அவளோட குடும்ப வருமானம் என்ன, எல்லாம் தெரிஞ்சதுன்னா அதுக்கேத்தா போலேதான் அவாவா கிட்ட ஏதாவது வாங்கிட்டா கூட அவாவா தகுதி கூட ஏதாவது மாதிரி தான் வாங்கிப்பார். அதிகமா வாங்கி கஷ்டப்படுத்த மாட்டா. அது குருவுடைய ஒரு பெரிய தர்மம், புரிஞ்சு ரொம்ப கஷ்டம். அப்ப ராமானுஜர் இப்படி ஏற இறங்க பார்த்தார். என்னது இது அப்படின்னார் ஆச்சாரியரே, என்னோட சம்பாத்தியம் அப்படின்னார். சிரிச்சார் ராமானுஜர். இந்த பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா, இல்லையே போன மாசம் வரைக்கும் எடுத்துட்டேள, இப்ப மட்டும் என்ன ஆச்சுன்னா. ராமானுஜர் சிரிச்சார். இந்த மாசம் நீ வேலைக்கு போனியா நீ அப்படின்னா, இல்ல போகல, ராஜாவா கொடுத்து விட்டான் அப்படின்னா. நீ வேலை பண்ணன்னா உன்னுடைய வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணம் எனக்கு அது உரிமை இருந்தது, இது ராஜாவுடைய பணம் எனக்கு வேண்டாம். எனக்கு ராஜாவுடைய பணம் எனக்கு வேண்டாம்ப்பா, நீ வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணம்னா அதுல எனக்கு உரிமை உண்டு, அப்ப உன் குடும்பத்துக்கும் எடுத்து வச்சுட்டு மடத்துக்கும் நான் எடுத்துப்பேன், உன் பேர்ல சத்காரியங்கள் சத்கர்மாக்கள் பண்ணுவேன். பார்த்த குழந்தைகள் எல்லாம் பெருசாயிட்டு அவ சம்பாதிக்கிறன்னா அப்பா அம்மா அதோட பேர்ல பேங்க்ல பணம் போட்டு வைப்பா, அதோட பேர்ல அர்ச்சனை பண்ணுவா, எங்கேயாவது அன்னதானம்லாம் கொடுத்தா கூட அந்த குழந்தை பேரை தான் கொடுப்பா, தன் பேரை கொடுக்க மாட்டான். அது பேரை கொடுத்து அது சம்பாத்தியம், சம்பாத்தியத்துல ஒரு 100 ரூபாய் குழந்தையோட சம்பாத்தியம், முதல் மாத சம்பளம் கொடுத்தான், ஒரு 1000 ரூபாய் பெருமாள் உண்டியில போட்டேன் அப்படின்னு. அவன் சம்பாதிச்சான் கஷ்டப்பட்டு அப்படின்னு, முதல் சம்பாதித்து 1000 ரூபாய் உண்டியில போட்டேன் அப்படின்னு, அது சந்தோஷம் தானே. அந்த மாதிரி ராமானுஜர் சொல்ற, அப்பா அது உன் சம்பாத்தியமா இருக்க வரைக்கும் எனக்கு உரிமை இருந்தது, எனக்கு இது வேண்டாம், இது ராஜாவுடைய பணம் எனக்கு அவசியம் இல்லைன்னு திரும்பி அனுப்பிட்டார். உடனே பிள்ளை உரங்காவலி வாசல கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுத்த, எனக்கு வேண்டாம், எங்க ஆச்சாரன் எடுத்துக்கல இந்த பணம், எங்க ஆச்சாரன் வேண்டாம்னு சொல்லிட்டார், எனக்கு அதனால இந்த பணம் வேண்டாம்னுட்டார். ராஜா பார்த்தா அசந்து போனா, என்ன ஒரு குரு, என்ன ஒரு சிஷ்யன், அவன் ஓடி வந்து இவருடைய சிஷ்யனா மாறிட்டான். அவன் ஓடி வந்தான், சத்குருநாதா பாஹிமா என்னையும் உங்க சிஷ்யனா ஏத்துக்கோங்கன்னா சிஷ்யனா ஏத்துண்டா. ராஜா கேட்டா சிஷ்யனா ஏத்த மாதிரி, இப்ப நான் பணம் கொடுத்தா வாங்கிப்பாளாங்க, இப்ப நீ சிஷ்யனா கொடுத்தா வாங்கிப்பேன், அப்ப கூட பிள்ளை உறங்காவல்லிதாசா கொடுத்தா வாங்க மாட்டேன்னுட்டு. அது வேற இது வேற. என்ன பிள்ளை உறங்காவல்லிதாசருக்கு நீ இனமா கொடுக்கற மாதிரி, அந்த இனமான பணம் எனக்கு அவசியம் இல்லை, அதுல அந்த ஒரு ராசு திமிரு இருக்கும், அது எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு காஞ்சி பரமாச்சாரியர். ரொம்ப ஆச்சரியம். இந்த நிறைய பேர் கடல் கடந்து போயிட்டே வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட ஒண்ணு வாங்கிக்க மாட்டார் பரமாச்சாரியர். ஆனா பரமாச்சாரியாவை பார்க்க ஒருத்தர் வந்தார் பாரின்ல இருந்து, ரொம்ப துக்கம், வேற வழி இல்லாம குடும்ப நிர்வாகத்துக்காக போயிட்டார். அப்புறம் நேரம் வந்துவிட்டார் ஊர்ல இருந்து கிளம்பி வெளிநாட்டுல இருந்து பிளைட்ல இறங்கி மீனை பார்க்கறதுல இருந்து காரை பிடிச்சு நேரம் காஞ்சிபுரம். அன்னைக்கு பெரியவா இன்னைக்கு என்ன சமையல்னு கேக்குறாராம் மடத்துல. பெரியவா சமையல பத்தி கேட்டதே கிடையாது மகா பெரியவா. அன்னைக்குன்னு பார்த்து இன்னைக்கு என்ன சமையல், இதை பண்ணு அதை பண்ணுன்றாராம். எல்லாருக்கும் தூக்கி மாறி போடுறது. அது வரைக்கும் மடத்துல என்ன சமையல் என்ன மெனுன்னு கேட்காத பெரியவா அன்னைக்கு கேட்டா இதெல்லாம் பண்ணுட்டாராம். எல்லாம் ரெடி ஆயிட்டா ரெடி ஆயிட்டா ரெடி ஆயிட்டா அப்பவே கேட்டுருக்காங்க. பெரியவா ரொம்ப பசிக்கிறது போல இருக்கு. கரெக்டான பாடின வந்தார் பாருங்க. அவர் வந்தவொடனே முதல்ல அவனை போய் சாப்பிடட்டும் அப்படின்னு சேவிச்சார். பிரசாதம் எல்லாம் கொடுத்தார். கொடுத்துட்டு முதல்ல அவனை போய் சாப்பாடு போடுங்க அப்படின்னுட்டார். அதுக்கு தூக்கி வாடி போட்டு பெரியவாளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குற வரைக்கும் பச்சை தண்ணி பல்ல படப்படாதுன்னு சங்கல்பம் வச்சிருந்தார். மகாபெரியவா அது தெரிஞ்சுண்டு சமையல் பண்ண சொல்லி இவரை போய் உட்கார சொல்லி சாப்பாடு போட்டுட்டாங்க. போட்ட உடனேயே போட்டு இருக்கா அங்க சாப்பிட்டு இருக்க. அப்ப சிஷ்யா கிட்ட கேக்குறான், ஏண்டா அவன் கிட்ட எனக்கு எதாவது கொடுக்கணும்னு வந்திருக்கான், நான் எதையும் வாங்கிக்க மாட்டேன், கொடுக்கல வாங்கிக்கலன்னு அவன் வருத்தப்படுவான், என்னடா அவன் கிட்ட வாங்கிக்கிறது அப்படின்னா. பெரியவா கேக்குறான், என்னடா வாங்கிக்கிறான் அவன்கிட்ட, அவன்கிட்ட லட்ச லட்சமா பணம் இருக்கு, நான் வாங்கிக்கலன்னா அவன் அந்த பணத்துக்கு எல்லாம் விலை கொடுக்க மாட்டான், நான் வாங்கிக்கணும், ஆனா நான் வெளில வாங்கிக்க மாட்டேன், அவன்கிட்ட நேரடியா வாங்கிக்கப்படாது, தர்மம் இல்ல சாஸ்திரம் இல்ல. பெரியவா பத்தி என்ன சொல்றது இல்ல, ஏதாவது ஒன்னு அழகா என்ன பேச முடியும் பெரியவா கிட்ட போய். தெய்வத்தின் குரலாச்சு, தெய்வத்தின் குரலுக்கு யார் மனுஷ குரல் எங்க பதில் சொல்ல முடியும், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையா. இப்ப பெரியவா சொன்னாராம், நிறைய ஆத்திகீரை எல்லாம் வாங்கு, தவிடு புண்ணாக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்ல அவன் என்னட்டாராம். உடனே எல்லாரும் அவர் வாங்கி கொடுத்தாரோ சந்தோஷமா, பெரியவா இதையாவது வாங்கிட்டாருன்னு. உடனே அத அந்த கோ இது இருக்கும் பாருங்க ஆச்சரியமா, அந்த கோசாலால இருக்க பசுவுக்கு எல்லாம் போட்டுட்டாராம். பசு எல்லாம் நல்லா சாப்பிட்டுதான், அந்த பாலை கறந்தோட எனக்கு கொண்டு வா நான் குடிக்கிறேன்னு. அது மாட்டுக்கு அங்க போச்சோன்னு அது பால் கறந்ததோன்னு அப்ப எடுத்துக்கலாமா. சாஸ்திரத்தையும் மீறல அவருடைய திருப்தியையும். பெரியவா கேட்டா, நடா தமிழ் புண்ணாக்கெல்லாம் வாங்கித்தரணும் வருத்தப்பட்டியா, இல்ல பெரியவா நீங்க சொன்னா ஏதோ காரணம் இருக்கும்னா, இல்லடா நேரடியா வாங்கப்படாதா, கோமாதா கிட்ட போயிடுத்துனா பாலா வரும்பொழுது சாஸ்திரத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்ல தீட்டு கிடையாது அப்படின்னு. என்ன கிருபை இதுதான். நிறைய ஆச்சாரியர்கள் உண்டு, மகாபெரியவா பிரத்யட்சமா நிறைய பேருக்கு பண்ணிருக்கா. அத்தனாச்சரியம் அத்தனாச்சரியம். ஒரு ஏழு ஆத்துல ஒரு குழந்தை கேட்டான பாட்டுக்கிட்ட, பெரியவா நம்மாத்துக்கெல்லாம் வருவாளான்னு கேட்டுட்டானா. பிக்ஷாவந்தனம் எல்லாம் பண்ணா பெரியவா பாத பூஜை பண்ணலாம், இவ்வளவு பெரிய விஷயம் தாக்கம் வந்து நம்மாத்தான் வரமாட்டோம், நம்ம திருவிழா நின்று ஓரத்துல நின்று பாக்கலாம், பெரியவா பார்த்தாலே போதும்னுட்டாலாம். அடுத்த நாள் அந்த திருவழியா பெரியவா பெயிண்ட் இருக்கா, பெயிண்ட் இருந்தவா டக்குன்னு இன்னாரம் கடகனை பாத்துக்குள்ள நினைச்சுட்டாராம். நடுங்கிற அந்த பாட்டியும் பேரனும், பெரியவா என்னமோ நான் வரமாட்டேன்னு நினைச்சியோ வந்துட்டேன், என்ன பண்ணுவாய் அப்படின்னு விட்டாரா. அந்த குழந்தை கதறினானா, பாட்டி பெரியவா வந்துடா நீ வரமாட்டேன்னு சொன்னியேன்னு கேட்டுவிட்டேன். அதான் சத்தியம். இப்ப கூட நான் வந்து பூனால வீரமணி ராஜு, இந்த வீரமணி பாட்டு பாடுவார்ல அவரோட, அவர் வீரமணி ராஜு ரொம்ப ஃபேமஸ், அவர் வந்திருந்தார். நான் அவர்ல அந்த தேகு போயிருந்தோம். அப்ப அவர் சொன்னார் மகாபிரியவா, அவர் சொன்னார் மகாபிரியவா மேல நம்பிக்கையு கிடையாது, இந்த சாமியார்கள்லாம் கண்டாலே ஆகாது, நான் இன்னைக்கு அப்படி இருக்கேன்னா மகாபிரியவா மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சங்கல்பத்தை சொன்னார். ஒரு விஷயத்த சொன்னார் சந்தர்ப்பத்துல, சந்தர்ப்பத்துல பெரியவா ஏதோ கிராமத்துல போய் அவர் பஜனை பண்ண சொன்னாலும், இந்த கிராமத்தில் பஜனை பண்ண சொல்றவனே அவ என்ன கொடுக்கறாளோ சம்பாவனை வாங்கிக்க சொல்லு, மீதி எவ்வளவு குறையறதோ அதை மடத்திலேருந்து கொடுக்கறோம்னு சொல்லிட்டு பெரியவா. உடனே அவர் வீரமணி ராஜு சொன்னாராம், பெரியவா சொல்லிட்டானா போது எங்க ஏதுன்னு சொல்லுங்க அங்க போய் நான் பண்ணிட்டு வந்துடுறேன்னு. அழகா போனார், அங்க பஜனை எல்லாம் ஜோரா நடந்துதான் வந்தார். அவர் ஏதோ பணம் கொடுத்தாலாம் ஆர்கெஸ்ட்ராக்கெல்லாம் அவரே சொன்னது, அவர் என்கிட்ட நேரடியா சொன்ன விஷயம். இப்ப போன வாரம் நான் அவர் பேசிட்டு இருந்த போது அப்ப ஆர்கெஸ்ட்ராக்கெல்லாம் அவர் பணம் கொடுத்துட்டாராம், சரி பெரியவா அனுகிரகம் போயிட்டாராம். அப்புறம் திரும்பி ஒரு நாள் பெரியவா கூப்பிட்டாராம், போனா அழகா சேவிச்சாருன்னா நல்ல கூட்டம் போல இருக்கே உன்ட பஜனைக்கெல்லாம், சுகபிரம்மத்துக்கு கூட பாகவதம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் தான் இருந்தா உனக்கு நிறைய பேர் வந்தா போல இருக்கே அப்படின்னு. எல்லாம் பண்ண இருந்தாலும் இந்த தப்பு நீ பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு விட்டாராம். இவன் நடுங்கி போயிட்டாராம், யோசி யோசிச்சு பாக்குறாரு என்னடா தப்பு என்னடா தப்பு என்னடா தப்புன்னு. பெரியவா கேட்டாலாம், மழை வரப்படாதுன்னு தேங்காவை சுத்தி பந்தல் மேல வச்சியோ அப்படின்னாராம். இந்த மழை வர மாதிரி இருந்துதான் சவா என்ன பண்ணுவாள் அவரே சொன்னார், இந்த தேங்காயில கருப்பூரத்தை ஏற்றி வச்சு சுத்தி அப்பிரதட்சமா சுத்திட்டு மேலே போட்டா சொன்னா அந்த மழையெல்லாம் தடுத்துருமா, அது ஒரு விஷயமா. அதை நான் மழை பெஞ்சு பஜனை கெட்டுப்படப்படாதுன்றத போட்டேன், பெரியவாளுக்கு தெரிஞ்சு போயிடுத்து எங்கேயோ நடந்தது இது எங்கேயோ. இப்ப பெரியவா காஞ்சிபுரத்துல இருக்க ஒரு அரதோ ஊர் சொன்ன மறந்து போயிடுது எனக்கு. இப்ப அப்ப பண்ணிடுடா அந்த ஊர்ல நான் உன பஜனை பண்ண சொன்னதே மழைக்காக தான், நீ என்னடா மழையை நிறுத்திட்டு வந்துட்டியாடா அப்படின்னாரா. இவருக்கு தூக்கி வாரி போட்டதான் பெரியவா என்ன பண்ணட்டாரா, மகாசிவராத்திரி வருது திருப்பியும் போய் பஜனை பண்ணு, ஃபர்ஸ்ட் கிளாஸா பஜனை பண்ணு, இந்த வாட்டி மேடைய நான் கோவிலுக்குள்ள போட சொல்றேன், மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் பெரியவா ரொம்ப வருத்தப்பட்டு சரி பெரியவான்னு அதே மகாசிவராத்திரி போனா எதிர்ப்பானா மேடைய வாசல்ல போட்டிருக்காளாம் கோவில் வாசல்ல பெருசா. இவர் சொன்னாராம், பெரியவா சொல்லியிருக்கா ஏற்கனவே ஒரு தடவை தேங்காய் சுத்தி நான் மாட்டின்னுட்டேன், வம்பே வேண்டாம் மடைய முதல்ல மேடையை உள்ள மாத்துக்கணும். அவன் சொன்னா அதெல்லாம் முடியவே முடியாது, அந்த மேடை அலங்காரம் பண்ணவன் மைக் செட்டுக்காரன் அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்க முதல்ல அதெல்லாம் முடியாது சாமி இங்க தான் பண்ணணும், முடியவே முடியாது, எனக்கு நீ ரெண்டு மைக்கு வச்சாலும் பரவாயில்லப்பா, பெரியவா கிட்ட ஒரு தடவை வாங்கிட்ட திருப்பி வாங்க முடியாதுனால அப்படின்னு சொல்லி ஒரு வாய மூடலைய மழை ஜோன்னு கொட்ட ஆரம்பிச்சுதான் கொட்ட ஆரம்பிச்சது. அது ஒரு ராத்திரி உச்சிக்கால பூஜை 11 மணிக்கு மேல பிரச்சனையா அவர் சொல்லார், மகாசிவரதி யாரும் தூங்கப்படாது, நாங்களும் முழிக்கணும், மழையும் பெய்யணும், இதுக்காக இப்படி மாஸ்டர் பிளான் பண்ணி பெரியவாங்க பஜனை பாட வச்சார் அப்படின்னு சொல்லி வீரமணி ராஜு அவர்கள் சொன்னார். அதான் ஒவ்வொருத்தரையும் அவ கொண்டு வர மெத்தட் அழகு, அத்தனை ஆச்சரியம், அத்தனை விசேஷம், அத்தனை ஜோரா சொன்னார் அவர். பிரத்யக்ஷமா இப்ப சொல்லிட்டு இருந்தோம், நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படி எல்லாம் குரு கிருப்பையும் பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்ன அனுபவம் இது மகாபெரிவாளை பத்தி. அப்ப இந்த குரு கிருப என்னெல்லாம் பண்ணோம்னு உங்களால வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. குரு கிருப என்னடா பண்ணலாம், கோடி ஜென்மம் நான் எடுத்தேன் உனக்கென்று உனக்காக இணையாக்குவேன், இவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். அப்படி பண்ணாலும் அதுக்கு ஒரு கிருப தானா, அதையும் சேர்த்து ஒரு கிருப, அதையும் ஒரு சேர்த்து கிருப. கூடத்தாழ்வான் கண்டு போயிடுத்து கதர்றார் ராமானுஜர், ஐயோ நம் தரிசனத்திற்காக உன் தரிசனத்தை இழந்தீரோன்னு கதர்றார். அப்ப கூடத்தாழ்வான் சொல்றாரு, எனக்குதான் ராமானுஜன் ஒரு கண் இருக்கு, எனக்கு என்ன கவலை, கண் போனா என்ன அப்படின்னு விட்டாரு. இருந்தாலும் மனசு கேட்காம காஞ்சிபுரத்துக்கு அழிச்சுட்டு போய் வரதராஜன் நிக்க வச்சு வரதராஜன் பிரார்த்தனை பண்ணுங்க, வரதன் கண்ணு கொடுப்பான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண வச்சு அவருக்கு கண்ணு வந்ததுக்கு அப்புறம் பகவானையும் ஆச்சாரியனையும் பாக்குற மாதிரி திவ்யமான நேத்திரங்களை வரதராஜன் கொடுத்தான் கூடத்தாழ்வானுக்கு. அதுக்கப்புறம் தான் சுவாமி ராமானுஜர் சமாதானம் ஆனாராம். கூடத்தாழ்வான் பிரார்த்தனை பண்ணிட்டு மோட்சம் அடையணும்னு பிளான் பண்ணிட்டார். அப்ப ராமானுஜர் கேட்க, என் கூட இருக்கிறது கசக்கிறதும் உனக்கு, என்னை விட்டு போகணும் முடிவு பண்ணிட்டியோ அப்படின்னா கூறத்தான் தலையை குனிஞ்சாரு, எப்படி நீங்க போறது முடிவு பண்ணிட்டோம், நீங்க போகலாம்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லையா, அப்ப நீங்க முன்னாடி போயிட்டாலும் என்ன வரவேற்கிறதுக்கு நீங்க நிப்ப வைகுண்டம் வாசல்ல, வைகுண்டத்துல அப்படி ஒரு ரூல் உண்டு, போகும்போது பாக்கலாம் நம்ம எல்லாம் போகும்போது வைகுண்டத்தை குருஜி அம்மா வாசல் நின்று வா வான்னு கூப்பிடுவா, வைகுண்டத்து வாசல் நின்று கூப்பிடுவா. அப்ப நீங்க வந்து என்ன வரவேற்கிறது முறை இல்ல, உங்களை வரவேற்க நான் முன்னாடி போகணும் அதனால போறேன் அப்படின்னு விட்டார. கூடத்தாழ்வன் கடைசியில எடுக்காராம் சரம தசையில பக்கத்துல வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கார ராமானுஜர். பார்த்து அவர் சத்கதி அடைஞ்ச உடனேதான் சமாதானம் ஆகிறாராம் சுவாமி ராமானுஜர். தங்கள் ஓரத்துல கண்ணீர், இன்னிலேருந்து வைகுந்தத்துக்கு ஜாக்பாட் அடிச்சது அப்படின்னாரா, இன்னிலேருந்து வைகுந்தம் வாழ்வு பெற்றது, என்னடான என் கூடத்தாழ்வன் அங்க போறானே அப்படின்னாரா. என்ன பண்ண முடியும்? உனக்கென்று உனக்காக இணையாக்குவேன். நம்ம என்னதான் பண்ணாலும், எவ்வளவுதான் சொன்னாலும், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருந்தன் அருளிருந்தாள். ஆனா குருக்கு திரும்ப திரும்ப நம்ம கீழே வந்து படாத பாடு பண்ண ஆசையே கிடையாது. நம்மள பேக் பண்ணி வைகுண்டத்தை கொண்டு செட்டில் ஆகிறதா ஒரே வேலை. திரும்பி திரும்பி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடரே சயனம்னு ஜாலியா சுத்தின்னு இருக்கோம் பாருங்க, ஆசையா சுத்தின்னு இருக்கும். இத்தனை கஷ்டத்துல கூட நமக்கு சுத்தர ஒரு தைரியம் இருக்கு பாருங்க. இந்த தைரியத்தை பாராட்டியே ஆகணும். வருஷா வருஷம் கஷ்டம், வருஷா வருஷம் பிரச்சனை, புதுசு புதுசா கிளம்புறது. ஆனா இதையும் தாண்டி ஒரு பர்த்டே எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் பாருங்க. அசாத்தியமான தைரியம் நமக்கு. ஐயோ பர்த்டே வர நடுக்க தோண மாட்டேங்கிறது. ரீசெண்டா எனக்கு ஒருத்தன் சொன்னான், இஸ்கான் இன்னைக்கு ஆக்சுவலா குரு பூர்ணிமா அன்னைக்குதான் பிரபுபாதருடைய அவதாரம்னு சொல்லுவா. பிரபுபாதர் பிறந்தது குரு பூர்ணிமா அன்னைக்குதான். இன்னைக்குதான் சுவாமி ஆளவந்தாருடைய திருநக்ஷத்திரம் ஆடி உத்திராடம். இன்னைக்குதான் கல்லழகரோட பிறந்த நாள், கல்லழகரோட பர்த்டே ஆடி உத்திராடம். திருமாவளிரின் சோலை பெருமாளுக்கு இன்னைக்குதான் பர்த்டே. நிறைய பெரியவாள்லாம் ஒன்னா வந்திருக்கா நம்மள காப்பாத்துறதுக்காகவே. அப்ப அந்த இஸ்கானுடைய ஒரு ஆச்சாரியன் கல்ஃப்ல அவெல்லாம் பதினா, அப்ப ஒரு பெரிய பணக்கார வீடு கூப்பிட்டாரு பிள்ளையோட பர்த்டே அப்படின்னு. உடனே இவரும் போனாராம், பையனை கூப்பிட்டாராம், யூ மேட் எ மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தானா, நீ தப்பு பண்ணிட்ட, பர்த் வந்துட்ட, இனிமேல் பிறக்காம அதுதான் உனக்கு பர்த்டே கிஃப்ட் விட்டார். எப்படி இருக்கும் அப்புறம் பண்ணி பாருங்க. அப்பா அம்மா தப்பு பண்ணிதான், தப்பு பண்ணிட்டா, யூ மேட் எ மிஸ்டேக், யூ டேக்கன் எ பர்த், டோன்ட் ரிபீட் திஸ் மிஸ்டேக் ஃபார் எவர் அப்படின்னு பர்த்டே இன்னைக்கு. இப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்றது குருவை தவிர யாராலையும் முடியாது. நான் அசந்தே போனேன். சத்தியமா என்ன தைரியம் பாரு, இனிமே உருப்பட வழிய பாரு, பிறக்காதேன்னு பிறந்தவனை பார்த்து. நம்ம அசராம ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. எப்பா போதுண்டா சாமி கிளம்புறான்னு தோன்றதா, இதை விட்டாது அதை விட்டாது, என்ன ஆசை? அதனால உன்னுடைய கிருபை இருந்தா திரும்பி பிறப்பேன். கனகதாசர் வியாசராஜருடைய சிஷ்யனா இருந்தார், திரும்பி வியாசராஜர் ராகவேந்திரனா வரான்னு கனகதாசர் திரும்பியும் ஒரு அரிஜன வகுப்புல வர கனகதாசர் ஒரு சாதுர்மாசிய விரதம். இன்னைக்குதான் சாதுர்மாசிய விரத சங்கல்பம். எல்லா சன்னியாசிகளும் இப்பதான் சாதுர்மாசிய விரத சங்கல்பம் இந்த குரு பூர்ணிமால இருந்து அப்படி ஆரம்பிப்பார். அப்ப அந்த சாதுர்மாசிய விரத சங்கல்பம் பண்றாராம். பண்ணிட கடுகெல்லாம் சேர்க்க மாட்டார், சேர்க்க கூடாது. இந்த ஆகார நியமங்கள்னு உண்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதா மாதம். நமக்கு எல்லாம் சாதுர்மாசிய வருதம்னா சன்னியாசிக்கு நம்மளா தீர்மானம் பண்ணியே வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன். சம்சாரிகளுக்கும் உண்டு சாதுர்மாசியத்துல என்னென்ன சாப்பிடணும்னு எல்லாம் உண்டு. நமக்கு அவளே விட்டுருவோம். ஏதோ நம்ம ராதாகிருஷ்ண சஸ்தாங்கம் ஏதோ நாமஜபம் பண்ணா போதும் சொல்றதுனால நமக்கு பழப்பு ஓடிட்டு இருக்கு. பெருசா சிரமப்பட வேண்டாம். அது நிஜமாவே குருஜி அம்மாவோட கிருபை. நீ பாட்டு நாமஜபம் பண்ண அது போது, நம்ம ரேஞ்சு தெரிஞ்சு ஒரு குரு. இதுக்கு விரதம் உபவாசம் ஆச்சாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் இதுல இதெல்லாம் பிக் ஜீரோ, பரவாயில்ல. இதெல்லாம் பூஜ்யமா இருக்கு. ஒரு பக்கம் குருவை ஒன்னா வச்சிடும், இன்னொரு பக்கம் பகவான ஒன்னா வச்சிடும், 101 ஆக்கிடும். இது ஜீரோவா இருந்தாலே போதும்னு ஒரு கிருபை. நீங்க ஜீரோவா இருந்தா போதும், ஒரு பக்கம் குரு ஒன்னா நின்றுவார், இன்னொரு பக்கம் பகவான் ஒன்னா நின்றுவார், 101 ஆயிடும். நீங்க ஜீரோவை ஏதாவது பண்ண போனாலும் மைனஸ்ல போயிடும், ரொம்ப வேண்டாம். நீங்க ஜீரோவா பூரணமாவே இருங்க போதும். அப்ப இந்த கனகதாச அரிஜன் அவர் வந்து சாமின்னு இப்படி கையில கொடுத்தாராம். அவர் பார்த்தாரா, இன்னுவாரா சுத்தின் இருக்காய் அப்படின்னாராம். நீங்க மட்டும் சுத்தி இருக்கீங்களா, நானும் வந்துட்டேன் அப்படின்னா கனகதாசர். உடனே அவர் அழகா கடுகு கொடுத்தார், கலிகையில சேர்க்க சொல்லிட்டாரன். சாதுர்மாசியத்துல கடுகு சேர்க்க மாட்டான். இன்னைக்கு ராகவேந்திர மடத்துல சாதுர்மாசியத்துல மட்டும் அந்த கடுகு சேர்க்கறதுன்னு ஒரு வழக்கம். ஏன்னா கனகதாசருக்காக வழக்கம் உண்டு. இல்லாட்டி சாதுர்மாசியத்துல என்னென்ன ஆகாரங்கள் சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாது நியமங்கள் உண்டு. ஏன்னா மழைக்காலம் எல்லாமே எதுக்குன்னா, அந்தந்த காலத்துல எந்தெந்த ஆகாரம் நல்லதோ அதுக்காக முறைகள் வச்சிருக்கா. இந்த நவராத்திரிக்கு சுண்டல் தான் கொடுக்கணும்னு ஒரு சாஸ்திரம். எதுக்கடா புரோட்டீன் ரொம்ப குறவா இருக்கும், சுண்டல்ல நல்ல ஹை புரோட்டீன் உண்டு. டாக்டர் சொன்னா சாப்பிடல எல்லாரும். நவராத்திரி எத்தனை நாள் தான் சுண்டலே பண்ற, ரொம்ப ஈஸி தெரியுமா சுண்டல் மட்டும் தான். உலகத்துல ரொம்ப ஈஸியான வேலை அதுதான். எதையான ஒண்ணு வேக வச்சு கொஞ்சம் தேங்காய் போட்டு திரும்ப பாருன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கு மேலே சுண்டல் ஒன்றும் வேலையே கிடையாது. அது பாரு, அதுலேயே குண்டு கடலை நெட்ட கடலை எல்லா கடலையும் இருக்கு. காலத்தை ஓட்டிட்டு போயிடலாம். அந்த மாதிரி அந்த கனகதாசருக்காகவே ராகவேந்திரர் திரும்பியும் வந்தார். திரும்பிய கனகதாசர் வந்தார், அவருக்காகவே கடுக சேர்த்து விட்டார். அப்ப ஒருத்தர் வர சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ற ராகவேந்திர, இல்ல வேண்டாம் நான் கிளம்புறேன்னுட்டாரா. சரி அப்படின்னு விட்டார். கையில அக்ஷதைய கொடுத்தாரு. அவர் அக்ஷதைய வாங்க கையில அக்ஷதை எல்லாம் கருத்து போயிடுத்து. என்ன அது அப்படின்னா, மனசுல இருக்க கருப்பு கையில வந்துடுத்து அப்படின்னு விட்டாரா. நேரம் ஆத்துக்கு போயிட்டார். வயிற்று வலி, என்ன பண்ணாலும் சரியாகல. திரும்பி ஓடி வந்த ராகவேந்திரர் சிரிச்சார். கடு சேர்க்கறது சாஸ்திரத்துக்கு விரோதம் நினைச்சியோ, கடுகு கொடுத்தவன் யாரு தெரியுமா, எவனுக்காக உடுப்பிகிருஷ்ணன் திரும்பி நின்னானோ அவன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சு அங்க அண்ணம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவரோட வயிற்றுவலி சரியாச்சு, திரும்பி அக்ஷதையும் மஞ்சளாச்சுன்னு ராஜவேந்திரோட சரித்திரத்துல காண கிடைக்க. அப்ப உனக்கென்று உனக்காக இணையாக்குவேன், அந்த குரு கிருபை இருந்தா திரும்பி திரும்பி அவளோட வரணும், அப்படி பகவத் கைங்கரியம் பண்ணிண்டே இருக்கணும் அப்படின்னு காண கிடைக்க. நிறைய மகாத்மாக்கள்லாம் திரும்ப 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 வந்துட்டே இருக்கார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறதாம். அதனால எனக்கு இவ்வளவு தூரம் பண்றேள், அஞ்சாதே இனும் குரலா சொல்லின் இருக்க, நங்கூரம் போல குருநாதன் கடைவிழி இருக்கு, நிஜமான அன்பு என் மேல வச்சிருக்கள், இதுக்காக என்னால பர்த்தி ஒன்னும் பண்ண முடியாது, கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருநாதா உன் அருள் இருந்தால், உனக்கென்று உனக்காக இணையாக்க, ஒண்ணுமே வேண்டாம், கணவனுக்காக மனைவிக்காக குழந்தைக்காக பந்துக்காக எனக்காக இல்ல, உனக்காக ஒரு ஜென்ம நான் வாழ்ந்தேன்னா அதுக்கும் சேர்த்து கிருபைதான் பண்ணுவார், உனக்கென்று உனக்காக இணையாக்குவேன். விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, நங்கூரம் போல் குருநாதன் கடை விழியிருக்க, சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து, உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், உனக்கென்று உனக்காக இணையாக்குவேன், உனக்கென்று உனக்காக இணையாக்குவேன், உனக்கென்று உனக்காக இணையாக்குவேன்.
விழி கிடைக்கும் அபய கரம் கிடைக்கும் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது 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 உனை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்கும் உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்கும் உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நினைக்காத துன்பம் நம்ம பல விஷயங்கள் ஆனந்தம் நினைச்சு பண்றோம் பாருங்க கல்யாணத்தில இருந்து குழந்தை வெத்துக்கிறதுல இருந்து வேலைக்கு போகிறதுல இருந்து வீடு வீடு கட்டுறதுல இருந்து ஒருத்தர் இடத்துல பழகிறதுல இருந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் திடீர்னு பார்த்தா நமக்கு விரோதம் விரோதமா 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 வந்து நிக்கிற நினைக்காத துன்பம் பல இணை வந்து சேரும் போது சில துன்பங்கள்லாம் நம்ம கற்பனை பண்றோம் இது மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் சில துன்பங்கள்லாம் நம்மளால கற்பனை பண்ணியே பார்க்க முடியல ஏன் வந்தது எதுக்கு வர்றது ஏன் வரமா ஏன் என்ன பாடுபடுத்துறது நான் என்ன தப்பு பண்ணேன் இந்த சின்மால நான் என்ன குத்தம் பண்ணேன் பகவான் ஏன் கொடுத்தான் பகவான் ஏன் எடுத்துட்டான் பகவான் எனக்கே இதெல்லாம் பண்ணிட்டான் பகவான் ஏன் என்ன காப்பாற்ற நிறைய கேள்வி வருது இல்லையா நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது என்ன வந்து சேர்றதே பாக்கிறோம் உலகத்தை எத்தனையோ பேர் இருக்கா நிறைய தப்பு பண்றவா நிறைய கெடுதல் பண்றவா நம்ம பாட்டுக்கு தேனே ஏதோ நமக்கு ஒரு சின்ன வாழ்க்கை ஒரு சின்ன குடும்பம் ஒரு குருவி குடுமாறி ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு குழந்தை மனைவி கணவன் மனைவி அப்படின்னு அப்படி போயிட்டு இருக்கு இதுல போய் திடீர்னு ஒரு புயல் அடிக்கிறது எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கிறது நினைக்காத துன்பம் பல இணை வந்து சேரும் போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நினைத்தாலே அபயம் தரும் கரம் இந்த துன்பத்துல என்ன பண்றது எங்க போகிறது திக்கு தெரியாத காட்டுல அப்படி போகிறோம் அப்ப ஒரு கை நம்மளை பிடிச்சுட்டே இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சத்குருநாதனுடைய கை சத்குருநாதனுடைய கை நம்மளை இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கு துன்பங்கள்லாம் வர்றது போகிறது ஒன்றும் இதை நம்ம பயிரப்படாதுன்னு நம்மளை பிடிச்சு வச்சுட்டு இருக்கான் நினைக்காத துன்பம் பல இணை வந்து சேரும் பொழுது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா அபயம் தரும் கரம் கை இறுக்கி பிடிச்சுட்டே இருக்கு தைரியமா பிடிச்சுட்டு இருக்கான் மழை கொட்டிடுறது அம்மா குழந்தை வீட்டுக்கு அழிச்சுட்டு போறா நல்லா சிலு சிலு காத்து அடிக்கிறது அம்மா குழந்தை இறுக்கி அடிச்சுட்டு தன்னுடைய முந்தான எல்லாத்து மேல தூக்கி போன குழந்தை நினைக்கிறது குளிர்றது அம்மா பிடி விடலை பார்த்தீங்களா அம்மா அது குழந்தை இறுக்கி பிடிச்சி தூக்கி ஓடி வரா இல்லையா அந்த குளிர்லையும் மழையிலையும் வெயில்லையும் பனியிலையும் அந்த மாதிரி இவ்வளவு துன்பங்கள் வரும்பொழுதும் குரு மட்டும் நம்மளை பிடிச்சிட்டு இருக்க நினைக்காத துன்பம் பல இணை வந்து சேரும் பொழுது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா அந்த கரம் தானே வேண்டி இருக்கு ஒரு ஹோல்டு வேண்டி இருக்கும் பல சந்தர்ப்பங்கள் ஒரு ஹோல்டு வேண்டி இருக்கு வாழ்க்கையில் எதுக்கு வாழணும்னு தெரியல ஏதோ ஓடிட்டே இருக்கும் விட்டா போதும் இருக்கு ஏதோ ஒன்னு விட முடியல போக முடியல ஒரு ஹோல்டு அப்படி இருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு இரு 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 நீ இருக்கணும் நீ வாழணும் மீரா என்ன பாடுபடுறா எத்தனை பாடுபடுத்துறான் ராணா அந்த பாடுபடுத்தி தொலைறான் சுத்தி அடிக்கிறா கடைசியில யமுனையில குதிச்சுடுறா பிருந்தாவனத்துல குருநாதர் சரணத்தை வந்து முத்தி மோதி விழறா அவள் தெரியவே இல்லை நனவே இல்லாம இருக்கா கண்ணை திறந்து பார்த்தா சத்குருநாதன் குருநாதான்னு கதர்றா
சிரிக்கிறார். வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு ஏடி பொண்ணே, ஐயோ படுத்து எடுத்துட்டாரு, அத்தனை பாடும் உன்னை கொண்டு பிருந்தாவனத்தை சேர்த்து விட்டுருக்கிடி அப்படின்னு. இவ்வளவு பாடுபட்டேன்னு இதுல பாடெல்லாம் ஒரு வெள்ளம் மாதிரியா, ஒரு சுனாமி மாதிரி, புயல் காத்து மாதிரி சோட்டி அடிச்சு 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 எங்கடா கொண்டு வந்து விட்டுருக்குன்னா, உன்னை பிருந்தாவனத்தை கொண்டு வந்து விட்டுருக்கிடி. அதனால அதெல்லாம் விட்டுவிடு, இப்ப பிருந்தாவனம் வந்துட்டா சந்தோஷமா இருந்துட்டா. மீரா சுதந்திரமா ஆடி பாடி குதிச்சா பிருந்தாவனத்துல. குருநாதன் கிட்ட கேட்டா, இவ்வளவு கஷ்டப்பட்டேனே, இப்ப பிருந்தாவனம் வந்துட்டியோன்னு, இது வந்த இல்லையா பிருந்தாவனத்துல வாழ்க்கை கிடைச்சிருமா, பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் கிடைச்சிருவானா, கஷம் குடிச்சேயே கிருஷ்ணன் காப்பாத்தினா ஞாபகம் இருக்கா, வைரத்தை அரைச்சு முழுங்கினேயே கிருஷ்ணன் காப்பாத்தினா ஞாபகம் இருக்கா, கடிக்கிறது பாம்பு கொடுத்தாள கிருஷ்ணன் காப்பாத்தினா ஞாபகம் இருக்கா, கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டேன்றியே கண்ணன் காப்பாத்தினான்னு தோணலையோ அப்படின்னு. கண்ணன் காப்பாத்தினே தெரியலையோ, நீ கஷ்டப்பட்டதான் பெருசா தெரியறதோ, இத்தனையும் தாண்டி உன்னை கண்ணன் காப்பாத்தி தன் பிருந்தாவனத்துக்கு ஐஷண்டு வந்திருக்கான், அது தெரியலையோ உனக்கு, எல்லாம் என்னுடையது, நான் கஷ்டப்பட்ட எது உன்னோடது, எதை நீ கொண்டு வந்தாய், எதை நீ இழந்தாய். பகவான் கேட்க அர்ஜுன், என்னடா பரிசா வசனம் எல்லாம் பேசுறாய், புத்திராகா பௌத்திராகா மாமா மாத்துலான் என்னமோ சொல்றியடா, கதை அடிக்கிறவெல்லாம் எப்படா பார்த்தாய், எத்தனை வருஷமாடா உனக்கு தெரியும், என்னமோ பெருசா பேசிட்டு இருக்காய், நடுவுல பார்த்தாய் அவ்வளவுதான், முன்னாடியும் பார்க்கல பின்னாடியும் பார்க்க போறதில்ல, இது என்னோடது அது என்னோடது, நஷ்டமாயிடுது. அம்மாவோட கர்ப்பத்திலே வரும்போது என்னத்தை கொண்டு வந்தோம், கணவனை கையோட பிடிச்சு கொண்டு வந்தோமோ, மனைவியை கொண்டு வந்தோமோ, குழந்தைகளை கொண்டு வந்தோமோ, வீடை கொண்டு வந்தோமோ, வாசலை கொண்டு வந்தோமோ, ஒன்னுத்தையும் கொண்டு வரல, வெறும் பிராரப்தத்தை மட்டும்தான் கொண்டு வந்தோம், வேற யாரையும் கொண்டு வரல நம்மளோட. நின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரையும் கையை பிடிச்சு என் காதுகாரர் என் பொண்டாட்டி என் குழந்தை எல்லாம் அந்தந்த காலத்துல பிடிச்சிட்டு அப்புறம் என்னோடதுன்னு அபிமானிக்க ஆரம்பிச்சுட்டோம். அவ்வளவுதான், ஒரு காலத்துல அபிமானம் கொண்டு வந்துட்டோம். பிறக்கும் போதே டோம்பிவெளியில வாழும் லட்சியத்தோடய வந்து தோம்பியில வாழறதே என் வாழ்க்கையின் லட்சியம், தியானம் பண்ணி தபசு பண்ணி ஒத்த காலம் நின்னா வந்தேள், ஏதோ தலையெழுத்து வயிற்று பழப்பு இங்கதான் அமைஞ்சது, வந்தேள் மாடி நுட்டு, இந்த கூட்டம் இந்த குப்பை இந்த அழுக்கு இந்த பொல்யூஷன் பிடிச்சு போயிடுது, இதை விட்டு போனா நாதி இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சு. இவ்வளவுதான், இதெல்லாம் டோம்பிவிலி மாதிரி கிடையாது, என்னத்த கிடையாது, அண்ணன் நாலா பக்கத்துல சௌக்கியமா உட்கார்ந்து இருக்கும் கற்ற வாசனையோட, இது என்ன பெருசா வேண்டி கிடக்கு, டோம்பிவிலியில அழகா நாய்களோட நாய்களை நம்மளும் நடந்துட்டு இருக்கோம், ஸ்டேஷன்ல ஒரு 500 மனுஷன் நடந்தா 200 நாய் கூட நடக்கிறது, எது எப்ப படுத்துட்டு இருக்கு எங்க படுத்துருக்குன்னு தெரியல, என்ன என்னத்தை கொண்டு வந்தோம். கடைசியில எங்க ஊர் நல்லா இருக்கு, பாம்பே மாதிரி வருமா, என்னவோ பிறந்ததுலேயே பாம்பேக்கார மாதிரி தான் நினைப்ப மாதிரி பேசிட்டு இருக்கோம், ஒன்றும் கிடையாது, வேற குழப்பம் இல்லாம இங்க வந்துட்டோம், இங்க பழகிட்டோம், இங்க வேலை வெளில போனா நமக்கு ஜீவிக்க முடியாது, ஒத்து வராது, அதனால இங்க ஓடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் உண்மை. இங்கேருந்து வெளில போனா நம்மளால ஜீவிக்க முடியாது. நிறைய பேர் பாம்பே கலாம் கூட வருவா, மெட்ராஸ் எவ்வளவு டைம் இருக்கு, திருவாரூர் எவ்வளவு டைம் இருக்கு, ரெண்டு நாள் கழிச்சு ரொம்ப போர் அடிக்கிறது குருஜி, அவ்வளவுதான், கிடு 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 ஓடி 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 பழக்கம் ஆயிடுதா, சும்மா கொஞ்ச நேரம் உட்கார வச்சாலே அப்படியே ஆயிடுறது, இதெல்லாம் ஆயிடுறது, எல்லாம் ஓடிட்டே இருந்தாலும் சந்தோஷம், அவ்வளவுதான். எல்லாத்தையும் என்னோடது 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 அபிமானம், நம்ம சரீரமே என்னோடது இல்லையே, நம்மளோட இல்லையே, அப்புறம் தானே மத்தது மேல ஒரு அபிமானம். அப்ப நினைக்காத துன்பம் எல்லாம் வருது இல்லையா, அப்ப ஒன்னே ஒண்ணுதான், நினைத்தாலே அபயம் தரும் கரம், அந்த கரம் இருக்கு. நம்ம சொல்றோம் இது நஷ்டமாகாம இருந்திருக்கலாம், இது என்ன விட்டு போகாம இருந்திருக்கலாம், எனக்கு இது நடக்காம இருந்திருக்கலாம், இதுவும் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும். நடந்தாதானே வாழ்க்கையுடைய அர்த்தம் புரியறது, நடந்தாதானே பகவான் வசத்தியும் தெரியறது, அப்ப எதுவுமே சாஸ்வதம் இல்ல, ஜெகத் மித்தியான் புரியறதுக்கு வேண்டி இருக்கோம்னு, எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தா இவ்வளவு இருக்கும்போதே வாழ்க்கையை ரசிக்கிறோம். இத்தனை இடைஞ்சலுக்கு நடுவிலேயே டிவியை பார்த்துண்டு டெய்லி சீரியல்லாம் பார்த்துன்னு அங்க அவளுக்காக ஒரு அழுகு அழுதுண்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு யாராவது போயிட்டானா அவளை போய் ரொம்ப பாவம், பகவான் இப்படி பண்ணிருக்கப்படாத நம்ம லைன்ல பார்த்தோம், 50 வருஷம் 100 வருஷம் இருக்க மாதிரி நினப்பு, செத்த பணத்தை போட்டு சாக போற படங்களை அழுதுட்டு இருக்குன்றார், இவன் லைன்ல நிக்கிறது எப்ப கிளம்பி படத்துல திட்டு பார்த்தாலோ ஆகிய செலவு புடைய செலா அப்படி போயிட்டு அழிச்சு போறாரு ஒரு ஆளு, என்னமோ வசனம் பேசிட்டு இருக்கோம். இவ்வளவு நடக்கிறது எதுக்காகனா ஜகத் மித்யா பிரம்ம சத்தியம்னு ஒண்ணு புரியறதுக்காகத்தான். இவா இவ்வளவுதான், இதுக்கு மேல கிடையாது, இதுக்கு மேல கிடையாது, இதுக்கு மேல கிடையாது, இவா அசார மசார 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 எல்லாத்தையும் வெங்காயத்தை தோல் பிடிக்காம உரிச்சு அடைச்சி ஒண்ணுமே இல்லையா, அவ்வளவுதான் உலகம் வெங்காயம் ஒண்ணு உரிச்சுட்டே இருந்தா கடைசியில் ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவுதான், வருவா போவா வருவா போவா வருவா போவா, டெய்லி பல பேர் பெயிண்ட் இருக்கா, பல பேர் வந்துட்டு இருக்கா. நம்முடையது நம்ம அபிமானம் வைக்கிறதுனால நம்மளை பாதிக்கிறது. 20 வருஷம் நான் வளர்த்தேனே, 25 வருஷம் நான் வளர்த்தேனே, நீங்க எங்க வளர்த்து தானா வளர்ந்தது? பாவம் சோத்த போட்டு அது வளர்ந்தது, அவ்வளவுதானே. பகவான் வளர்க்கிறான், நம்ம எதுக்கு, யார் யார் எதுக்கு பந்தம் வச்சுட்டு இருக்கோம்? எல்லாம் அவன் தான் நடத்துறான். மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, நாஸ்தி பந்து சகோதரக, அர்த்தம் நாஸ்தி, கிரகம் நாஸ்தி, தஸ்மா ஜாகிரத ஜாகிரத, ஜன்ம துக்கம், ஜரா துக்கம், ஜாயா துக்கம், புனப்புனக, சம்சார சாகரம் துக்கம், தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. எதுவுமே ஸ்திரம் இல்ல, சாஸ்வதம் இல்ல, மனசை போட்டு அலடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு சாஸ்வதம் பகவான் மட்டும்தான். அது எல்லாமே நடக்கும், நடந்துட்டு இருக்கு, அது பாடி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எந்த சரீரமும் நித்தியம் இல்ல. சங்கரோட சரீரமே போயிடுது, ராமானுஜ சரீரம் போயாச்சு, சைத்தன்ய மகாபிரபு சரீரம் போயாச்சு, பிரஹ்லாத சரீரம் போயாச்சு, துருவ சரீரம் சரீரம் போயாச்சு, பெரிய பெரிய மகாத்மாக்கள் சரீரம் எல்லாம் காணாம போயிட்டு இருக்கு. நம்ம சரீரம் என்ன வசத்தியோ, நம்ம கூட இந்த சரீரம் எல்லாம் அப்படியே என்ன, சங்கரரோ ராமானுஜரோ மத்வரோ சைத்தன்ய மகாபிரபுவோ மீராவோ ஆண்டாளோ ஒன்னும் கிடையாது. நம்மள மாதிரியே பிராரப்த கர்மால வந்த ஒரு சரீரம், கர்மா முடிஞ்சு கிளம்பி போயிட்டே இருக்கு. காஞ்சி மகாபெரியவா சரீரம் போகலையோ, எத்தனை பெரியவா, எத்தனை 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 பெரியவா, என்னமோ நம்மளோடது 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 நம்மளோடது. பகவான் பார்க்கலாம், நானே உனக்கு கொடுத்தேன், உங்ககிட்ட எவ்வளவு நாள் அந்த பொருள் இருக்கட்டும், உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன், இப்ப வேண்டாம் நான் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதானே. சொந்தக்காரன் அவன் தானே, பக்கத்தாத சாவியை கொடுத்துருக்கா. சில பேர்லாம் உண்டு, 6 மணிக்கு மேல ஆத்து சாவியை தரமாட்டேன்னுவா, நம்ம கிட்ட வாங்கிருப்பா, 6 மணிக்கு மேல பேர தரமாட்டேன்னுவா, நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னுவா. இதெல்லாம் உண்டு தமிழ்நாட்டில். அந்த மாதிரி பகவான் கிட்ட நீ எடுத்துக்கப்படாது எப்படி சொல்ல முடியும், எல்லாம் அவனோட சொத்து, அத்தனையும் அவனோட சொத்து. அவனே மகாபலிக்கு கொடுத்தா, அவனே மகாபலி கிட்ட வாங்கிட்டான், நிலம் மாவலி மூவடி தான் எல்லாத்தையும் வாங்கிட்டான், அவனைய கொடுத்தான், அவனே வாங்கிட்டான், அவன் சொத்து. நம்ம எல்லாம் வந்திருக்கோம் அவ்வளவுதான். இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ அவசியமே கிடையாது. சரி, நேத்தி அது நடந்ததா, நடந்தது, இன்னைக்கு இது நடக்கிறதா, நடக்கிறது. இதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் பகவானுக்கு தெரியும். நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் பண்ணல ஹரி பண்றான், நான் பண்ணல ஹரி பண்றான், நான் பண்ணல ஹரி பண்றான். நான் அகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ பாபமோ புண்ணியமோ நியாயமோ அநியாயமோ நடந்தாச்சு, என்ன நடந்தாலும் ஹரி சாட்சி, ஹரி பார்த்துட்டு இருக்கான். ஹரி நமக்கு ஒரு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அந்த நஷ்டத்துக்கு சேர்த்து வச்சு ஏதோ ஒன்னு பெருசா தருவான். 6 குழந்தைகளை நஷ்டப்பட்டா தேவகி, சேர்த்து வச்சு ஹரி தன்னையே கொடுத்துட்டான், வச்சுக்கொடி புள்ள புள்ள கொஞ்சுக்கோ, மடியில வச்சு முத்தா கொடுத்துக்கோ, 6 தானே இழந்தாய், உலகத்துக்கு அத்தனை கோடிக்குள்ள அந்தரியாமையா இருக்கன்னா உன் குழந்தைன்னு விட்டான். யசோதி குழந்தையே பிறக்கல, ஹரி வந்தான், அம்மா 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 அம்மா, என்னத்தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. எவ்வளவு நஷ்டப்பட்டா, அப்ப ஹரி நஷ்டப்பட வரமாட்ட, நம்பாவது குழந்தைக்கு நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு ஒரு நஷ்டம்னா, நம்ம மாத்த ஏதோ ஒரு குழந்தை அது சாக்லேட்டோ ரெடி சாப்பிடறது கீழே வந்துடும், உடனே குழந்தை கீழே எடுக்க போகும், சீ எடுக்காத வேற இருக்கு, கீழே வந்து போய் யாரா எடுப்பாளா அப்படின்னு சொல்லி குழந்தை கையை தட்டி விட்டுட்டு சாக்லேட் கீழே விழுந்து விடுத்தேன், இந்த 2 சாக்லேட் வாங்கி தரேன், கீழே வந்து எடுக்காத. அப்ப அவருடைய நஷ்டத்தை சரி பண்றதுக்காக நம்மளால ஒண்ணு கொடுக்க முடியுமா, ஹரிக்கு கொடுக்க தெரியாதா? நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி கொடுக்க மாட்டான், நமக்கு எது ஹிதமோ அதை கொடுப்பான். பிராரப்த கர்மாவால ஒண்ணு கிடைக்கும், பிராரப்த கர்மாவால் நஷ்டமாகும், அந்த நஷ்டத்துக்கு ஹரி தான் அழகா அதுக்கு ஒரு பக்தி பண்ணும், அதான் ரொம்ப அழகா இருக்கும். ஹரி அது ஒரு காம்பன்சேட் பண்ணுவான் பாருங்க, சான்ஸே கிடையாது அதுக்கு, அதுக்கு ஈக்குவலண்டா எதுவுமே கிடையாது. பிராரப்த கர்மாவனாலே கிடைச்சது, பிராரப்த கர்மாவனாலே நஷ்டமாகும். அது ஆத்துக்காரோ மனைவியோ குழந்தையோ பந்துவோ ஆபீஸோ பொசிஷனோ எல்லாமே பிராரப்தத்தினால கிடைச்சது, பிராரப்தத்தினாலே நஷ்டமாகும். அப்பதான் ஈக்குவல் ஆகும், அப்பதான் ஜீரோ ஆகும். பிராரப்தம் ஒரு பிளஸ் கிடைச்சா மைனஸ் வரணும், 2 போய் 0 ஆகணும். அப்ப என்னடா 0 ஆயிடுச்சுன்னா ஹரி நான் இருக்கேன்னு வந்து நிப்பா. அதனாலதான் விபத சந்துனக சஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவத்தக தர்ஷனம் எஸ்யா தபுனர்பவ தர்ஷனம் அப்படின்ற குந்தி. கிருஷ்ணா நிறைய கஷ்டத்தை கொடுன்னா எதுக்கத்த அப்படின்னா, கிருஷ்ணன்ற ஒரு லாபத்தை அடையறதுக்காக, கிருஷ்ணன்ற ஒரு லாபம் வேணும்னா நிறைய கஷ்டம் வேணும்ன்றான். குந்தி கேட்கிறான், என்ன தைரியமா, பீஷ்மர் எவ்வளவு நஷ்டப்பட்டா, நான் கடைசியில ஜம்மன் சகசநாமத்தை சொல்லிட்டாரு. பையன் நின்றுட்டு கேட்கிறான், என்ன சொல்லி பொறாமையா இருக்கு பீஷ்மர், பேசாம கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காம எல்லாம் தியாகம் பண்ணா கிருஷ்ணன் கிடைப்பா ரொம்ப ஈஸியா இருக்கு, இது சுகமா இருக்கு அது சுகமா இருக்குன்னு மாட்டின்னு முடிக்கிறத விட அபாடான் இருக்கலான்னு தோணுகிறது. ஆனா முடிய மாட்டேங்க வச்சுக்கோங்க, உலகம் ஒரு மாதிரி இருக்கு. அப்ப ஏதோ ஒரு நஷ்டம் இருந்தா சத்தியமா அதை காம்பன்சேட் பண்ற லாபம் கண்ணன் கொடுத்தே தீருவான். என் வாழ்க்கையோட அனுபவத்தை நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், என் வாழ்க்கை எவ்வளவோ நஷ்டங்கள் பட்டுக்கான அத்தனை நஷ்டத்துக்கு சேர்த்து நீ உட்காந்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கு, எத்தனை அவமானப்படுற அத்தனை நஷ்டத்துக்கு சேர்த்து நீ குரு பூர்ணிமா அன்னைக்கு பகவான் இத்தனை மகாத்மாக்களை சொல்ல வச்சிருக்கானே, இது போதும், வேற என்ன வேணும்? எத்தனையோ வியாதிகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் பார்த்தாச்சு, இத்தனையும் தாண்டி வாழ்க்கையோட புரட்டி பார்த்தோம்னா 20 வருஷம் சௌக்கியமா பாகவதம் ராமாயணம் பக்த சரித்திரம் பாண்டுரங்க விஷயம் இவ்வளவும் சொல்லிட்டு பல கோவில்களுக்கு போயிட்டு வர முடியறதுன்னா இதுதான் சுகம். இது நல்லா இருக்கு, பன்றிபுரத்துக்கு ஆஷாட சுக்ல ஏகாசிக்கு போயிட்டு அது போதுமே. இந்த சரீரம் எவ்வளவு அவமானப்பட்டது, எவ்வளவு வியாதி அனுபவிச்சது, எவ்வளவு நஷ்டப்பட்டது, ஆனா அதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் என்ன தெரியுமா, ஆஷாட சுக்ல ஏகாசி வாடா குழந்தை அப்படின்னு எங்களை ஐசிட்டு போனானே, போகலாமா வேண்டாம், முன்னாடி நாள் வரைக்கும் யோசனை போகலாமா வேண்டாமா, போக முடியுமா முடியாதா, இதுல வேற ஆலந்தி போயிட்டோம், சரி நாளைக்கு போக முடியாது ஆலந்தியில நன்னா பாக்கான்னு கிளம்பினோம், கவலைப்படாதுன்னு கூப்பிட்டு உக்கார வச்சு மாவுலி அம்மாவாச்சு ஞானேஸ்வரர் உக்கார வச்சு சைனா ஆர்த்திய காட்டி அது நாங்க போக ஆளே கிடையாது, கூட்டமா இருக்கும் பயந்து ஆளே கிடையாது, நாங்க மட்டும் நன்னா தொழுதுட்டு வெளில வந்தோம், சௌக்கியமா அழகா வந்தோம், அங்க எதுவும் பிரவசனம் பண்ணியிருந்தா உட்காந்துட்டு இருந்தோம், சைனா ஆர்த்தினா கிளம்பலான்னு பார்த்தோம், அப்புறம் அவர் திரும்பி உக்காந்தோம், நல்லா விஸ்தாரமா சைனா ஆர்த்தி பார்த்து பிரசாதம் வேற கொடுத்துட்டு இப்ப நாங்களா பேசினோம், நாளைக்கு பண்டிகை கூட போக வேண்டாம் மனசு திருப்தியா ஆயிடுச்சுன்னு பாண்டவன் பார்த்தா இதுதான் கதையா இருக்க, நாளைக்கு வரதுக்காக நீங்க இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அடுத்த நாள் ஐஷண்டு போய் சாவதாமாரி சமாதி, என்ன கிருப்பா தெரியுமா, அதெல்லாம் தான் சாவதாமாரி கிருப்பையில ஓரத்துல போய் முதல்ல கூட்டம் நிக்கிறது 2 மணி நேரம் ஆகும்ன்ற சரி முதல்ல உள்ள போய் பார்க்கலாம் சைட்ல இருந்து பாக்கலாமான்னு எல்லாம் உள்ள போய் பார்த்து அப்புறம் ஓவர்தியா போய் நிக்க வச்சு நான் போட்டோ எடுக்க ட்ரை பண்ண கேமரா கொடுங்கன்னு சொல்லி உள்ள வாங்கி அவனே போட்டோ எடுத்து கையில கொடுத்துட்டான், சாவதாமாரி போட்டோ அவன் எடுத்து கொண்டு கொடுக்க வேலை, ரெண்டு பேரும் பாவமா நிக்க கூட வந்த சிஷியா 2-3 பேர் நீங்க வாங்க நீங்க வாங்க அவன் லைஷன் போயிட்டான், அவன் என்ன கூட்ட வேண்டாம் பண்ண அங்கேயே நிக்கிறேன் எனக்கு இது போதும் அப்படின்னு விட்டேன், அவனே லைன்ல கூப்பிட்டு அத்தனை ஜனங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயில நிக்கிறா அங்க வாசல் நிக்க உள்ள வாங்கன்னு சொல்லி இவாளை கூப்பிட்டு உள்ள ஐஷண்ட போய் குழந்தைய பாண்டங்கன் திருவடியில போட்டு அவன் கருப்படுத்தி உடம்புல பூசி விட்டு இத்தனையும் நடக்கிறது அப்படின்னா அப்ப ஒரு நஷ்டத்துக்கு இவ்வளவு காம்பன்சேஷன் கிடைக்கிறதா இல்லையா, அதானே வேணும். அப்ப ஹரி பாண்டங்க நஷ்டப்பட விட மாட்டான், ஏன்னா குரு கிருபை, நினைக்காத துன்பம் பல இணை வந்து சேரும் பொழுது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்கும், அந்த கரம் இருக்கு, அதனால விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமா, அபார மகிமாவும் அதி அதி அபார மகிமாவோம், அபார மகிமாவோம் அதி அதி அபார மகிமாவோம், அபார மகிமா கிருபா கடாக்ஷம் அபார மகிமாவோம், அதி அதி அபார மகிமாவோம், அபார மகிமா கிருபா கடாக்ஷம் அபார மகிமாவோம், அதி அதி அபார மகிமாவோம், அபார அதி அபார அதி அதி அபார மகிமாவோம், அதி அதி அபார மகிமாவோம், அபார அதி அபார அதி அதி அபார மகிமாவோம், அதி அதி அபார மகிமாவோம், அபார மகிமா கிருபா கடாக்ஷம் அபார மகிமாவோம், அதி அதி அபார மகிமாவோம், அதி அதி அபார மகிமாவோம், அழுந்தோறும் அணைக்கும் அன்னை, விழுந்தோறும் எடுக்கும் அப்பன், தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் என் குருநாதன், எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை, இந்த குரு மகிமா நல்லா தைரியமா இருக்கும். இன்னைக்கு இத்தனை சத்குருமார்கள் அபய கரம் கொடுக்கறதா வந்துட்டா, காஞ்சி மகாபரிவாலேந்து சைத்தன்ய மகாபிரபுலேந்து ராமானுஜர்லேந்து சமர்த்த ராமதாசர்ல இருந்து இத்தனை பேர் இன்னைக்கு வரிசையில வந்து நம்மள சூழ்ந்து நின்று கவலைப்படாத 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 சமாதானம் சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு குழந்தை அழுதுன்னு ஆத்தருக்கு அத்தனை பேர் சூழ்ந்து விளையாட்டுலாம் காட்டி ஒண்ணு இல்ல பயப்படாத அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அதோடைய துக்கத்தை மாத்ததுக்கு அந்த கிருபை இன்னைக்கு நமக்கு இத்தனை குருமார்கள் பண்ணி கொடுத்திருக்கா. நான் இருக்கேன் அபயக்கரம் கிடைக்குமா, ஒரு கரம் இல்ல 1000 கரங்கள், ராமானுஜர், சங்கரர், சைத்தன்ய மகாபிரபு, சமர்த்த ராமதாசர், குருஜி அம்மா, இத்தனை மகா பெரியவா, இவ்வளவு கரங்கள் நமக்காக இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? குறை ஒன்றும் இல்லை. தைரியமா இருந்து ரொம்ப நாள் கழிச்சு பாம்பேல டைம் மீறி ஒரு சத்சங்கம், நாள் ஆயாச்சு, எத்தனையோ வருஷ கணக்கு ஆயாச்சு, இந்த மாதிரி டைம் எல்லாம் மீறி டைம் மறந்து போய் பாம்பேல சத்சங்கம் பண்ணி நிஜமாவே குரு பூர்ணிமா நமக்கு ஒரு மதி நிறைந்த நன்னாள். அப்ப தைரியமா இருங்கோ, ஒரு நஷ்டம் இல்லை, எல்லாமே லாபம் தான். இவ்வளவு நஷ்டப்பட்டு வாழணுமா அப்படின்னா கிருஷ்ணனுக்கு ஆசை இருக்கே நீங்க வாழணும்னு, கிருஷ்ணனுக்கு நீங்க வாழறத பாக்கணும்னு ஆசை இருக்கே, கிருஷ்ணனுக்கு உங்களை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு, அது தப்பா சொல்லுங்க? கிருஷ்ணனுக்கு உங்களை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு, அந்த ஆசையை தப்புன்னு எப்படி சொல்லலாம்? பிராரதம் நம்மள அனுபவிச்சாச்சு, மத்தவாழ்லாம் நம்மள அனுபவிச்சாச்சு, கொஞ்சம் கிருஷ்ணன் அனுபவிக்கணும், டைம் கொடுங்கோளே. அதனால தைரியமா ஜாலியா நாமஜபம் பண்ண, கிருஷ்ணா உன்னிஷ்டம் என்னிஷ்டம், ரமண மகிழ்ச்சி சொன்ன மாதிரி உன்னிஷ்டம் என்னிஷ்டம்டா, நீ எத்தனை நாள் வைக்கிறியோ எப்படி வைக்கிறியோ வச்சுக்கோ, அது சொல்றது பயப்படவே வேண்டாம், நல்லா தான் வைப்பான். நாங்களாம் அது 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 தெரியல ஓடிட்டு இருக்கோம், ஜாலியா ஊர் ஊரா திரு திருவா நாடு நாடா ஓடிட்டு இருக்கோம். நிஜமாவே தங்க தாம்பாளத்தை தாங்கலாம் சுவாமி, சந்தேகமே வேண்டாம். எனக்கு இன்னைக்கும் நம்பவே முடியல, பண்டிகை போறதுக்கு ஆஷாட்சிக்குள்ள ஏகாதசிக்கு போனோம்னு, அதுல ஒரு ஓடத்தையும் கொடுத்து எக்ஸ்க்ளூசிவ் விவிஐபி ஓட வேற நாகபாடுக்கு அஞ்சு பேருக்கு வந்து இறங்கின, அப்புறம் அவ்வளவு தூரம் நடக்கணுமே வருத்தப்பட்டு, அதுக்கு ஒரு வண்டியும் ஒரு வண்டி கிடைச்சா பரவாயில்ல, அது வண்டியும் கொடுத்து என்ன கிருப்பை, நினைச்சு நினைச்சு அசந்து போறேன், நம்ப முடியல இன்னி வரைக்கும், இத்தனை கிருப்பையா, இத்தனை கிருப்பையா, இத்தனை கிருப்பையா அப்படின்னு, அத்தனை கிருப்பை கொட்டி கொடுக்கிறான் பகவான். அப்ப அவன் நம்மளை அனுபவிக்கிறதுக்காக நம்மளை வாழ வச்சுருக்கான் குரு, அவன் நம்மளை அனுபவிக்கிறதுக்காக நம்மளை பக்குவப்படுத்திருக்கான். அதனால விழி கிடைத்தது, அபய கரம் கிடைத்தது, குருநாதர் சரணத்தின் நிழல் கிடைத்தது, நினைக்காத துன்பம் வந்தாலும் அபய கரம் இருக்கு, அஞ்சாதே என்னும் குரல் உங்களோட தான் இருக்கு, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், உனக்காக இணையாக்குன்னு கூட சொல்ல வேண்டாம், நீங்க பாத்து நிம்மதியா இருந்தா அது போதும், உனக்கென்று உனக்காக இணையாக்குன்னு ஒண்ணும் வேண்டாம், கிருஷ்ணனுக்காக நீங்க பாட்டுக்கு நிம்மதியா சௌக்கியமா ஆனந்தமா இந்த குரு பூர்ணிமா நினைச்சுட்டே ஓட்டிடலாம் ஜென்மாவை. குருநாதர் இருக்கு, அவ்வளவு சத்குருமார்கள் நமக்காக பரியறதுக்கு வரிசை கட்டி நிக்கிறான்னா, இவாளுக்காக சந்தோஷமா இருப்போமா, சின்ன சின்ன சண்டை சச்சரவு நஷ்டத்துக்காக அழுதுன்னு இருப்போமா? இவ்வளவு பேர் நம்மளை தான் மாத்தி மாத்தி இப்ப நேரம் எப்படி பண்ணாருன்னா, கொஞ்ச நேரம் ராமானுஜர் தூக்கி வச்சிருந்தார், உடனே மகாபரிவா எங்கிட்ட குடும்பம் வாங்கி வச்சிருந்தார் நம்மள, உடனே ரமண மகிழ்ச்சி எங்கிட்ட குடும்பம் வாங்கி வச்சிருந்தார், சமத்த ராமதாசர் வாங்கி வச்சிருந்தார், இப்படி ஒவ்வொருத்தரா குழந்தைய தூக்கிற குழந்தைய ஒவ்வொருத்தரா தூக்கி பாத்திரியுமா? நீ நம்ம அத்தனை பேரும் குழந்தைகள், இத்தனை ஆச்சாரிய புருஷா நம்மள தூக்கி வச்சு ஒண்ணு இல்ல, அவ்வளவு விளையாட்டு காட்டுவா தெரியுமா? பெரியவாள்லாம் குழந்தைகளுக்கு ஒவ்வொருத்தரும் அவாவா ஸ்தித்தில ஒரு விளையாட்டு காட்டி அதை சிரிக்க வைப்பான். இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம அத்தனை பேரையும் இத்தனை ஆச்சாரிய புருஷர்கள் நாரத மகரிஷியில ஆரம்பிச்சு இந்த மூணு நாளாவே மாத்தி மாத்தி ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷாலும் நம்மள குழந்தையா தூக்கி வச்சுட்டு கவலைப்படாது அப்படின்னு ஆனந்தமா அனுகிரகம் பண்ணிருக்க. இந்த அனுகிரகம் கிருபை நமக்கு போதும், அதனால தைரியமா இருங்கும். இவ்வளவு ஆச்சாரிய புருஷா நமக்காக இருந்தார்கள் இருக்கார்கள். ராகவேந்திர சுவாமியில எவ்வளவோ பேர், சுவாமி விவேகானந்தா, சுவாமி ராகவேந்திர, எவ்வளவோ பேர், நிறைய பேர். அப்ப இத்தனை பெரியவா நமக்காக இருக்க, தைரியமா நம்பிக்கையோட ஆனந்தமா இருக்கு, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், ஒண்ணுமே கவலை வேண்டாம், நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நடப்பது நாராயணன் செயல், நடக்க போகிறதும் நன்மைக்குத்தான், எல்லாம் நல்லதுக்கு தான், இதுவும் நன்மைக்கே, இதுவும் நன்மைக்கே, உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் பண்ணல ஹரி பண்றான், நான் பண்ணல ஹரி பண்றான், நான் பண்ணல ஹரி பண்றான், ஹரிக்கு தெரியும் எல்லாம் நன்மைக்கே. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா. கிருஷ்ணா
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே Radhe Krishna Radhe Krishna
சதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மாம் அமிர்தம் கமய. நம்மள இருட்டில இருந்து குரு வெளிச்சத்துக்கு அழிச்சுட போறார், சத் அசத்துல இருந்து சத்துக்கு அழிச்சுட போறார், ஜனன மரண சம்சார சாகரத்தில இருந்து மோட்சத்துக்கு அழிச்சுட போறார். அதனால குருநாதன் கடைவழி இருக்கு. இன்னிலிருந்து நிச்சயமா மனசிலையும் புத்தியிலையும் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் மட்டும்தான். ராதே கிருஷ்ணா. அந்த கற்பூரத்தை வச்சுன்னு சொல்றேன். ஜெய் போலோ சத்குரு மகாராஜ கீ. சமஸ்த பாகவதலுகோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகீ காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானா திருவடிகளே சரணம். சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஓம் சாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி. ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கி. குண்டலீகவரதாஹரிவிடலா. எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கி வந்தனம். ராதே கிருஷ்ணா. இன்னையோட குருமகிமா